الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا.
கண்ணியத்திற்குரிய அவர்களே, இன்று நாம் சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு பகுதியை மறந்தோ அல்லது அவர்களை புறக்கணித்தோ வாழ்கிறோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த பகுதி யார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, அன்னிசா ஷகாயிகுர் ரிஜால், பெண்கள் எங்கிருந்து வந்தவர்கள்? ஆண்களிலிருந்து பிளக்கப்பட்டவர்கள், ஆண்களின் சமபாதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை பற்றி சொன்னார்கள். அல்லாஹு தஆலா முதல் மனிதர் ஆதமை படைத்தான், முதல் மனிதர் ஆதமை படைத்தான். மனிதனை அல்லாஹு தஆலா குரங்கிலிருந்து படைக்கவில்லை, மனிதன் குரங்கிலிருந்து படைக்கப்பட்டவன் அல்ல. நம்மை படைத்த இறைவன் நம்மை எப்படி படைத்திருக்கிறான்? மனிதனிலிருந்து படைத்திருக்கிறான், குரங்கிலிருந்து படைக்கவில்லை. குரங்கிலிருந்து குரங்குதான் வரும், மனிதன் வரமாட்டான். புரிகிறதா? மனிதனிலிருந்து மனிதன் வருவான், குரங்கிலிருந்து குரங்கு வரும், கோதுமையிலிருந்து கோதுமை வரும், அரிசியிலிருந்து அரிசி வரும், பருப்பிலிருந்து பருப்பு வரும். அறிவாளியாக பேச வேண்டும், முட்டாளாக பேசக்கூடாது, சரியா இல்லையா? அப்ப அல்லாஹு தஆலா முதல் மனிதர் ஆதமை படைத்து, யா அய்யுஹன் நாஸ் தக்கூ ரப்பக்கும் அல்லதீ கலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா وخلق منها زوجها. அந்த முதல் மனிதனிலிருந்து அவருடைய ஜோடியை, அவருடைய மனைவியை அல்லாஹ் படைத்தெடுத்தான். முதல் மனிதர் ஆதமை படைத்து சொர்க்கத்திலே உலாவ சொன்னான். ஆனால் அவருக்கு ஒரு விதமான களைப்பு, ஒரு விதமான ஒரு சலிப்பு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரை தூங்க வைத்து பிறகு அவருடைய விலாவிலிருந்து அவருடைய மனைவியை உருவாக்கினார். எழுந்து பார்த்தால் அங்கே அழகிய உருவத்திலே ஒரு பெண் படுத்திருக்கிறார். தனது இறைவனிடத்திலே கேட்கிறார்கள் ஆதம், அந்த மனிதர், முதல் மனிதர், நமது தந்தை, அல்லாஹ்வே என்னை படைத்தவுடே இவர் யார் என்று கேட்கிறார். அல்லாஹ் கூறுகிறான், ஆதமே இவர் உன்னுடைய மனைவி, நீ இவரை கொண்டு சுகம் பெறுவதற்காக, மன நிம்மதி பெறுவதற்காக நான் படைத்திருக்கிறேன் என்று. அப்போதுதான் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் சிரிக்கிறார்கள். சுபஹானல்லாஹ். புரிகிறதா சகோதரர்களே? அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு நிஅமத்தாக, அருளாக கொடுக்கப்பட்ட படைப்பு தான் பெண் இனம் என்ற அந்த படைப்பு. நம்மிலிருந்தே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை படைத்திருக்கிறான். ஒரு மனிதன் உருவாக வேண்டும் என்றால், ஒரு மனிதன் பிறக்க வேண்டும் என்றால், ஒரு தாயும் தந்தையும் அவசியம் என்ற விதியை ஏற்படுத்தி மனித வாழ்க்கையிலே ஆணுக்கு இருக்கிற பங்களிப்பை போன்று சமமான பங்களிப்பு பெண்ணுக்கும் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விதியாக்கினார். சரியா இல்லையா சகோதரர்களே? அப்ப இந்த பெண்கள் சமுதாயத்தின் முக்கியமான ஒரு அங்கமாக வகிக்கின்றார்கள். இந்த சமுதாய பெண்கள், அதாவது இப்படி சொல்வோம், நமது தாய், நமது மகள், நமது சகோதரி. யார் பெண்கள் என்றால் யார்? அது என்னமோ தனியா ஒரு பூதம் மாதிரி நினைச்சுக்காதீங்க. யார் அவர்கள்? நமது தாயாக இருப்பார், அம்மாவாக இருப்பார், அல்லது ஒரு பக்கம் சகோதரியாக இருப்பார், அல்லது தாயின் சகோதரியாக சின்னம்மா பெரியம்மாக்களாக இருப்பார்கள், நமது மகளாகவும் இருக்கலாம். இப்படி இந்த சமுதாயத்தின் இந்த பெண்ணினம் சகோதரர்களே, இவர்கள் சீர்படுத்தப்பட்டால்தான், இவர்கள் முறையாக ஒழுங்காக வளர்க்கப்பட்டால்தான், இவர்கள் கண்காணிக்கப்பட்டு, இவர்கள் இறை அச்சத்தோடு, இறை பயத்தோடு, நம் தன்னை படைத்த இறைவனுடைய அந்த அச்சத்தோடு வளர்க்கப்பட்டால்தான், எந்த கல்வியை கற்று அறிந்திருக்க வேண்டுமோ அந்த கல்வியை முறையாக கற்று அறிந்திருந்தால்தான் சமுதாயம் நிம்மதியாக இருக்கும். சமுதாயம் சீராக இருக்கும், சமுதாயம் சிறப்பாக இருக்கும். ஒரு சமுதாயத்திலே ஒரு பெண், கவனமாக கேளுங்கள், ஒரு சமுதாயத்திலே ஒரு பெண் ஒழுக்கம் கெட்டவளாக மாறிவிட்டார். ஒரு தெருவிலே ஒரு ஒழுக்கம் கெட்ட பெண் ஒருத்தி இருந்தால் போதும் அந்த தெருவிலே உள்ள அத்தனை வாலிபர்களையும் அவள் கெடுக்க போதுமான. சரியா இல்லையா? ஒரு தெருவிலே ஒழுக்கம் கெட்ட ஒரு பெண் ஒருத்தி இருந்தால் போதும் அந்த தெருவில் உள்ள அத்தனை ஆண்களையும் அவள் கெடுக்க போதுமானவள். ஒரு ஊரிலே ஐந்து பெண்கள் ஒழுக்கம் கெட்டவர்கள் ஒன்று சேர்ந்து விட்டால் போதும் அந்த ஊரையே நாசமாக்குவதற்கு. ஷைத்தான் என்று ஒருவன் இருக்கிறான். யாரு? ஷைத்தான். இவன் இருக்கிறானே சாதாரணமான ஆள் கிடையாது. நம்ம அவனை பார்க்க முடியாது, அவன் அவனை பார்த்துக்கிறான். இந்த ஷைத்தான் யார்? நம்மை சோதிப்பதற்காக இறைவன் உருவாக்கிய ஒரு படைப்பு. தீமைகளை, அசிங்கங்களை, ஆபாசங்களை, ஒழுங்கீனங்களை மக்களுக்கு போதிக்கக்கூடியவன், கெட்ட வழியை காட்டக்கூடியவன், கெட்ட வழிக்கு தூண்டக்கூடியவன். சும்மா ஒரு சிக்கிட்டு குடிச்சு பாடுறா? எல்லாரும் குடிக்கிறான். நம்ம ஒண்ணுதான் சும்மா குடிச்சு பாடுறாமா? எப்படி சும்மா ஒரு அரைக்கப்பு குடிச்சு பாரு, எல்லாரும் குடிக்கிறாங்க. இப்படி கையில சிகரெட்டை வச்சுக்கிட்டு பேசினாதான் பெரிய அறிவாளி அப்படிமா? தீமைகளுக்கு வழிகாட்டக்கூடியவன். ஆனா கழுத்தை பிடிச்சி தள்ள மாட்டான். நாளைக்கு மறுமையிலே வரும்பொழுது இறைவனுக்கு முன்னால் அந்த சைத்தானை எல்லாரும் போய் குறவனையை பிடிச்சிப்பாங்க. அல்லாஹ் படைத்த இறைவனே, இவன் தான் எங்களை வழிகெடுத்தா பிடிச்சிக்கன்னு சொல்லி. அப்ப அவன் சொல்லுவான் மனிதர்களை பார்த்து, ஏண்டா கைவாளி பசங்களா, நானாடா உங்களை கழுத்தை பிடிச்சி சினிமா குண்டைக்குள்ளார தள்ளுன, நானாடா சிகரெட் எடுத்து உங்க வாய்க்குள்ளார திணிச்ச, நானாடா உங்களை இப்படி இப்படிலாம் செய்ய வச்ச. சும்மா சொன்ன. எப்படி எப்படி சொல்லுவான்? என்ன செய்தேன்னைக்கும் எனவே என்னை பழிக்காதே, என்னை ஏன் பழிக்கிறாய்? செய்தது நீ உன்னையே பழித்துக்கொள். புரியுதுங்களா? புரியுதா? இப்ப இந்த சைத்தான் இருக்கிறானே, அவன் நம்மளோட தொடர்பு கொள்றதுக்கு நமக்கு உள்ளார நம்ம நெஞ்சில ஒரு நப்ஸ்னு ஒண்ணு இருக்கு. சொல்லுங்க என்ன நப்ஸ்? இந்த நப்ஸ்னா என்னன்னா ஒரு தீய ஆசை. அது அந்த சைத்தான் இந்த நப்ஸோட தொடர்பு கொண்டு வாழை கொஞ்சம் கிளப்பி விடு அப்படிமா. எப்படி வாழ் தூங்கிட்டு இருக்கிறான், அவன் ஃப்ரெண்டு இப்ப சினிமா கொட்டைக்கு போக போறான், கொஞ்சம் எழுப்பி விட கிளப்பி விட அப்படிமா, நல்ல படம் போட்டுக்கிறான் அப்படின்னு கிளப்பி விடுவான். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ரெண்டு பேரும் கை கொடுத்துப்பாங்க. கடைசியில இவன் காசு போச்சு, இவனுடைய பணம் போச்சு, இவனுடைய நேரம் போச்சு, இவனுடைய அறிவு போச்சு, இவனுடைய ஒழுக்கம் போச்சு. நல்ல சிந்தனைக்கு பதிலாக கெட்ட சிந்தனை வந்து உட்கார். புரியுதா? இப்ப நம்ம போவோம். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பெண் இனம் இருக்கிறார்களே, இவர்கள் சீர்திருத்தப்படவில்லை என்றால் சமுதாயம் சீரழிந்து விடும். சமுதாயம் சீரழிந்து விடும். அப்ப ஒரு மார்க்கம், ஒரு நிறைவான முழுமையான மார்க்கமாக இருக்க வேண்டும் என்றால் ஆண்களுக்கு சொல்லப்படுகிற ஒழுக்க போதனைகளைப் போல பெண்களுக்கும் அதில் ஒழுக்க போதனைகள் நிறைவாக இருக்க வேண்டும். சரியா இல்லையா? ஆண்களை மட்டுமே திருத்திக் கொண்டே செல்கிறீர்கள், பெண்களை திருத்தவில்லை என்றால் நிம்மதி இருக்குமா? சில பேர் வீட்டுக்கு லேட்டா போவாங்க. ஏன்னு சொன்னா போனாலே பிரச்சனை. அந்த அம்மா தான் அங்கெல்லாம் தூங்குனது பிறகு போனாதான் நம்ம நிம்மதியா தூங்க முடியுமா? புரியுதா? ஏன் வீட்டிலே நிம்மதி இல்லை என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எதிலும் நிம்மதி இருக்காது. அங்கே தாயோ அல்லது சகோதரியோ அல்லது திருமணத்திற்கு பிறகு மனைவியோ ஒரு கணவனுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை, இரையற்ற மிகுந்த நல்லொழுக்கம் மிகுந்த ஒரு கட்டுப்பாடான ஒரு மன வாழ்க்கையை கொடுக்க முடியவில்லை என்றால் ஒரு ஆணால் நிம்மதியான வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது சகோதரர்களே. எனவேதான் இஸ்லாமிய மார்க்கம் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் படைத்த இறைவன் தேர்ந்தெடுத்த மார்க்கம். இது இது யாரோ நாளை தொகுப்பு பண்ண பயங்கள் சேர்ந்து ஆலோசனை பண்ணி எழுதுனது நினைச்சுக்காதீங்க. இந்த மார்க்கம் என்பது யாருடைய மார்க்கம்? இது படைத்த இறைவன் அல்லாஹ் என்பவன் யார்? நம்மை படைத்த இறைவன், யாரை கடவுள் என்று இரட்சகன் என்று வான பூமிகளை எல்லாம் உருவாக்கிய இறைவன் என்று நாம் நம்புகிறோமோ அந்த இறைவனைத்தான் அரபியிலே அல்லாஹ் என்று அழைக்கிறோம். அல்லாஹ் என்று அழைக்கும் பொழுது யாரை நாம் குறிக்கிறோம்? யார் வானங்களை, சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை, கடலை, திடலை, மலையை, மனிதனை, பறவைகளை, மீன்களை, உலகத்தில் உள்ள அண்ட சராசரங்களை, அசையக்கூடிய அசையாத, உயிர் உள்ள உயிரற்ற, ஈரமான காய்ந்த எல்லா படைப்புகளையும் படைத்தவன் என்று யாரை சொல்கிறோமோ அவனைத்தான் அரபியிலே அல்லாஹ் என்று அழைக்கிறோம். புரியுதுங்களா? அந்த அல்லாஹ் எப்படி நமக்கு ஒழுக்கத்தை சொல்லி இருக்கிறானோ, ஆண்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லி இருக்கிறானோ, அதுபோன்று பெண்களுக்கும் ஒழுக்கத்தை சொல்லி இருக்கிறான். ஆண்களை சீர்திருத்துவதற்காக அவன் இறை தூதர்களை அனுப்பினான். அந்த இறை தூதர்கள் ஆண்களையும் சீர்திருத்தம் செய்தார்கள். அவர்களுடைய மனைவிமார்களின் மூலமாக பெண் சமுதாயமும் சீர்திருத்தப்பட்டது. பெண் சமுதாயமும் சீர்திருத்தப்பட்டது, ஒழுக்கம் கற்பிக்கப்பட்டது. அவர்கள் நேரிய ஒரு சமுதாயத்தின் அங்கமாக அவர்கள் உருவாக்கப்பட்டார்கள். இது ஒரு சாதாரண பிரச்சனை அல்ல. ஷைத்தானை பற்றி உங்களுக்கு சொல்லும் பொழுது இந்த விஷயங்களை எல்லாம் இடையிலே உங்களுக்கு சொல்லி வந்தது. இந்த ஷைத்தான் இருக்கிறானே, மனிதனை வழிகெடுப்பதற்காக அவன் எப்போதும் தூங்காமல் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான். மனிதனை வழிகெடுப்பதற்காக எப்போதும் தூங்காமல் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான். அந்த ஷைத்தான் எதன் மூலமாக மனிதர்களை வழிகெடுக்கிறான் தெரியுமா? கவனமாக கேளுங்கள். அந்த ஷைத்தான் கெட்டவன் எதன் மூலமாக மனிதனை வழிகெடுக்கிறான் என்றால், அவன் வழிகெடுக்கின்ற மூலதனத்திலே மிக முக்கியமான மூலதனம் பெண்கள். யார் மூலமாக வழிகெடுக்கிறான்? பெண்களின் மூலமாக வழிகெடுக்கின்றான். உங்க தமிழ்ல ஒரு அழகான பழமொழி சொல்வாங்க, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று சொல்வார்கள். என்ன அர்த்தம்? ஒரு சமுதாயம் நேரிய சமுதாயமாக, சிறந்த சமுதாயமாக உருவாக வேண்டும் என்றால் அந்த சமுதாயத்தின் பெண்கள் ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், கட்டுப்பாடு உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நல்ல தலைமுறைகளை, நல்ல பிள்ளைகளை பெற்றெடுத்து அவர்களை ஒழுக்கம் உள்ள, நற்சிந்தனை உள்ள, வாழ்க்கையில் சுத்தமானவர்களாக, கொள்கையில் உறுதி உள்ளவர்களாக, நல்ல பிள்ளைகளாக உருவாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவள் தான் பெண். சரியா? அழிவதும் பெண்ணாலே என்று சொல்வார்கள். எப்போது தெரியுமா? ஒரு பெண் ஒழுக்கம் கெட்டவளாக மாறும் போது அவள் ஒரு நல்ல தாயாக இருக்க முடியாது. தான் பெற்ற மகளையே விற்க ஆரம்பித்து விடுவார். அல்லாஹ் பாதுகாப்பானார். ஒரு பெண் ஒழுக்கம் கெட்டவளாக மாறும் போது தனது கணவனுக்கு மோசடி செய்வாள், தன்னை பெற்ற தந்தைக்கு இலக்கை ஏற்படுத்துவாள், தன் மாமன்களுக்கு இலக்கை ஏற்படுத்துவாள். ஒரு குடும்பம் அழிய வேண்டும் என்றால் அந்த தாய் ஒழுங்காக இல்லை என்றால் போதும், அந்த தாய் ஒழுக்கம் கெட்டவளாக மாறிவிட்டால் போதும், தனது தாயை பார்த்து வளரக்கூடிய பிள்ளை தாயை கொண்டுதான் இருப்பான். எனவேதான் தமிழிலே சொல்வார்கள், நூனை போல சேல, தாயை போல புண்டன்னு சொல்லுவாங்க. சும்மா சொல்லல. ஏன் தாய் அப்படி? எந்த தாய் கட்டுப்பாடு உள்ளவராக, இறையச்சம் உள்ளவராக இருக்கிறாரோ அந்த தாயின் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருப்பார்கள். என்ன சொல்வார்கள்? அவங்க அம்மா வளர்ப்பு சரியில்லைங்க, அம்மா வளர்ப்பு சரியில்லைங்க என்று சொல்வார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இது வரலாற்றிலே நடந்த உண்மை. இது வரலாற்றிலே நடந்த உண்மை. நூஹ் நபி என்று ஒரு பெரிய நபி சென்றிருக்கிறார்கள், இறை தூதர். அந்த இறை தூதருக்கு இரண்டு மனைவிகள். ஒரு மனைவி ஈமான, இறை நம்பிக்கையை ஏற்றுக்கொண்ட, இஸ்லாமிய ஒழுக்கத்தின்படி வாழக்கூடிய நல்ல பெண்மணி. அவர்கள் மூலமாகவும் நூஹ் நபிக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். இன்னொரு பெண், அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளாத, மறுமையை ஏற்றுக்கொள்ளாத, தங்களுக்கு நபியாக அனுப்பப்பட்ட தனது கணவராகிய அந்த நூஹை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பெண். அந்த பெண் மூலமாகவும் நூஹ் நபிக்கு ஒரு குழந்தை இருந்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய ஏற்பாட்டின்படி நூஹ் நபியினுடைய அந்த சமுதாய மக்கள் இறை மறுப்பிலே, இறை நிராகரிப்பிலே அத்துமீறி சென்ற போது அவர்களை எல்லாம் வெள்ள பிரளயத்தை கொண்டு அழிக்க அல்லாஹ் முடிவு செய்து வானத்தின் கதவுகளை திறந்தான். வானம் மழை கொட்ட ஆரம்பித்தது. பூமியின் ஊற்று கண்களை அல்லாஹ் பிளந்தான். பூமியிலிருந்து ஊற்று கண்கள் நதிகளாக ஆறுகளாக பெருக்கெடுத்து ஓட ஆரம்பித்தன. அப்போது பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. நூஹு நபிக்கு ஏற்கனவே அல்லாஹ் ஒரு கப்பலை தயார் செய்ய சொல்லி இருந்தான். அந்த கப்பலிலே நூஹு நபி அவர்கள் பயணம் செய்த போது அந்த மகனை பார்த்து அழைத்து சொன்னார்கள், மகனே எனது மற்ற பிள்ளைகளோடு நீனும் வந்து விடியா, யா புனையல் கம் மானா, என் மகனே என்னோடு நீயும் வந்து விடு என்று அழைத்தார்கள். மற்ற பிள்ளைங்க எல்லாம் ஏறிக்கிட்டாங்க. ஏன்? அவங்க அம்மாலாம் ஏறிக்கிட்டாங்க. இந்த மகன் இருந்தான யார், இறை நம்பிக்கை இல்லாத பெண்ணுக்கு பிறந்த இந்த மகன் இருக்கிறானே, அவன் சொன்ன அத்தா வாப்பா உன் வேலையை பார்த்துட்டு போட்டான். நீங்க என்ன ரொம்ப பயமுறுத்துறீங்க, என்ன இது, என்ன வெள்ளம், பெரிய வெள்ளம் வந்துருச்சுங்கிறீங்க, நான் மலையில ஏறி என்னை பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொன்னான். என்னை பாதுகாக்கும்படியான உயரமான மலையில ஏறி நான் என்னை காத்துக்கொள்வேன் என்று சொல்லி ஏற மறுத்தான். திரும்ப சொன்னாங்க நூஹு நபி, லா ஆசிமல் யௌம மின் அம்ரில்லாஹி இல்லா மர் ரஹிம ரப்பி, இன்றைய தினத்திலே அல்லாஹுவை தவிர வேறு யாரும் பாதுகாக்க முடியாது. இந்த வெள்ளப்பிரளயம் என்பது இது ஒரு சாதாரண எப்போதும் ஏற்படக்கூடிய வெள்ளம் அல்ல. இது இறைவனுடைய தண்டனையாக, பாவிகளை அழிப்பதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய வேதனை தண்டனை இது, வெள்ளப்பிரளயம் இது. எனவே உன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாது, என் கப்பலிலே நீ ஏறினால்தான் உன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று நூஹு நபி சொல்கிறார்கள். ஆனால் அவனும் விடா பிடியாக மறுக்கிறான். அந்த இருவருக்கும் இடையிலே ஒரு பெரிய அலை தடையாக மாறியது. அந்த மகன் வெள்ள பிரளயத்திலே மூழ்கடிக்கப்பட்டான். இப்ப பாருங்க, ஒரு இறை தூதருக்கு பிறந்த மகன், தனது தந்தை ஒரு இறை தூதராக இருக்கிறான், ஆனால் அந்த தந்தையை கொண்டு நேர்வழி பெற முடியாத அளவிற்கு அவன் ஒரு துர்பாக்கியவனாக மாறினானே, என்ன காரணம் தம்பி? இந்த நூஹு நபியினுடைய மிகப்பெரிய ஒரு இறைநேசர், ஒரு இறை தூதர், தீர்க்க தரிசி, அவருடைய இந்த மகன் தனது தந்தையை ஏற்க மறுத்து, தனது தந்தையின் அறிவுரையை ஏற்க மறுத்து, இறைவனுடைய தண்டனையான அந்த வெள்ளப்பிரளயத்திலே மூழ்கடிக்கப்படுகின்றானே, அதற்கு என்ன காரணம்? அவனை வளர்த்த அந்த தாய், அவனை வளர்த்த அந்த தாய், அந்த தீர்க்கதரிசி, தனது கணவன், இவனுடைய தந்தையின் அந்த போதனைகளுக்கு மாற்றமாக நம்பிக்கையை ஊட்ட வேண்டியவள், இறை நிராகரிப்பை ஊட்டி இறை அச்சத்தை கொடுக்க வேண்டியவள், இறை பயத்தை கொடுக்க வேண்டியவள், அவனுக்கு இறைவனுடைய கட்டளைகளிலே அச்சுமீறுவதை தூண்டியதன் காரணமாக தனது தாயின் வளர்ப்பினால் அவன் கெட்டான் என்பதை குர்ஆன் சுட்டி காட்டுகின்றது, இஸ்லாமிய வரலாறு சுட்டி காட்டுகின்றது. சகோதரர்களே, இன்னொரு பக்கம் பாருங்கள். அந்த நூறு நபிக்கு பிறகு பல நூறு ஆண்டுகளோ அல்லது பல ஆயிரம் ஆண்டுகளோ கழித்து இப்ராஹிம் என்ற ஒரு இறை தூதர் வருகிறார், அலைஹி ஸலாத்து வஸலாம். அந்த இறை தூதர் மீது இறைவனுடைய அருள் உண்டாகும். இறை தூதர்களுடைய பெயர்களை சொல்லும் பொழுது என்ன சொல்ல வேண்டும்? அந்த இறை தூதர் மீது இறைவனுடைய அருள் உண்டாகட்டும். அப்படி நாம் சொன்னோம் என்றால் இறைவனுடைய அந்த வானவர்கள் நமக்காக இறைவனிடத்திலே கேட்கிறார்கள், இறைவா இவன் மீதும் நீ அருளை இறக்குவாயாக. புரியுதுங்களா? இங்க பாருங்க, அப்ப அந்த இப்ராஹிம் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு இரண்டு மனைவிகள், சாரா என்று ஒரு மனைவி, ஹாஜர் என்று ஒரு மனைவி. இப்ப இந்த ஹாஜர் என்ற மனைவிக்கு குழந்தை பிறக்கிறது, இஸ்மாயில் என்ற குழந்தை பிறக்கிறது. அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, இப்ராஹிமே இந்த ஹாஜரையும் உங்களது மனைவியையும் இந்த ஹாஜருக்கு பிறந்த குழந்தையையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு பாலஸ்தீனத்திலே இருக்கின்ற நீங்கள் இவர்களை மக்கா பெருவழியிலே அந்த பாலைவனத்திலே கொண்டு போய் விட்டு விட்டு வாருங்கள் என்ற அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது. தனது மனைவியை அழைத்துக் கொண்டார்கள், பிள்ளையை தூக்கி கொண்டார்கள், இருவரையும் ஏறக்குறைய ஒரு மாத காலம் நடந்து பயணித்து அழைத்து செல்கின்றார்கள் அந்த மக்காவின் பள்ளத்தாக்கு. இன்றைய காபா இறையிலும் இருக்கக்கூடிய அந்த காபா அந்த இடத்திலே அங்கே விட்டு விடுகிறார்கள். கையிலே கொஞ்சம் பேரித்தம்பழத்தை கொடுக்கின்றார்கள், ஒரு தக்கிலே அல்லது ஒரு தோல் பையிலே தண்ணீரை தருகிறார்கள். அவர்கள் திரும்ப செல்லும் பொழுது இப்ராஹிம் நபியுடைய அந்த மனைவி அன்னை ஹாஜர் கேட்கிறார்கள், இப்ராஹிமே எங்களை விட்டு விட்டு செல்கிறீர்களே, எங்கே விட்டு விட்டு செல்கிறீர்கள்? அந்த நபியால் பேச முடியவில்லை. எப்படி இருக்கும் நிலை பாருங்கள், பாசமிக்க நேசமிக்க நல்ல மனைவி, வயோதிகத்திலே பிறந்த குழந்தை, ஆனால் இறைவனுடைய கட்டளை. இறைவன் சோதிக்கிறான், நீ என்னை அதிகம் நேசிக்கிறாயா, மனைவி அதிகம் நேசிக்கிறாயா? மனைவியை நேசிக்க வேண்டுமானால் இறைவனுக்கு அடுத்தபடியாக, பிள்ளைகளை நேசிக்க வேண்டும் அல்லாஹ்விற்கு அடுத்தபடியாக. இறைவனை நேசிப்பது போன்று மனைவியை நேசிப்பதற்கு அனுமதி இல்லை. இறைவனை படைத்த கடவுளை நேசிப்பது போன்று நம் படைப்புகளை நேசிப்பதற்கு நமக்கு அனுமதி இல்லை. இந்த உள்ளத்தை சோதித்து எடுக்கிறார்கள். அப்ப இப்ராஹிம் நபி பதில் சொல்லாமல் திரும்புகிறார்கள். மூன்று முறை கேள்வி கேட்கிறார்கள், இப்ராஹிமே எங்களை எங்கே விட்டு விட்டு செல்கிறீர்கள்? மூன்று முறையும் கேட்டு பதில் வராத போது அப்பொழுது அந்த பெண் இரையச்சம் நிறைந்த, இறை நம்பிக்கையின் ஒளி நிறைந்த உள்ளம் படைத்த அந்த பெண் தனது அன்பு கணவனை பார்த்து கேட்கிறார்கள், இப்ராஹிமே அல்லாஹ் உங்களுக்கு இப்படி கட்டளையிட்டானா? என்ன வார்த்தை பாருங்க, அல்லாஹ் உங்களுக்கு இப்படி கட்டளையிட்டு இருக்கின்றானா? இப்ராஹிம் நபி திரும்பி பார்த்து தலையசைத்து ஆம் என்று சொல்கிறார்கள். அவ்வளவுதான். அப்போது அந்த பெண் சொல்கிறார், அன்னை ஹாஜர் சொல்கிறார், அப்படி என்றால் நீங்கள் பயப்படாமல் செல்லுங்கள், அப்படி என்றால் நீங்கள் பயப்படாமல் செல்லுங்கள், அவன் எங்களை வீணாக்க மாட்டான், அவன் எங்களை பாழடித்து விட மாட்டான், நாங்கள் அவனால் பாதுகாக்கப்படுவோம், ரட்சிக்கப்படுவோம், தைரியமாக நீங்கள் செல்லலாம். இன்றைய காலத்தில் முடியுமா பண்ணும் ஒரு பெண்ணை பிள்ளையோடு எடுத்துக்கொண்டு போய் தூரமான ஒரு இடத்துல விட்டுட்டு வர முடியுமா? கொண்டு விடுவாங்க. என்ன கட்டிட்டு என்ன பண்றது, இப்படிதான் விட்டு போறதுக்கு வந்தியா அப்படின்னு சொல்லி. நாம் அப்படி செய்யக்கூடாது. ஏனென்றால் நமக்கு அப்படி இறைவனுடைய கட்டளை அல்ல. அவர்களுக்கு கட்டளை வந்தது அல்லாஹ் சோதிப்பதற்காக அந்த கட்டளையை கொடுத்தான். இது முடிஞ்சிச்சுங்களா? அப்ப குழந்தை எப்படி இருந்தாங்க, குழந்தை எப்படி இருந்தாங்க விட்டுட்டு போகும்போது? சின்ன குழந்தையா கை குழந்தையா இருந்தாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, இப்ராஹிமே நீங்கள் விட்டு வந்த உங்கள் மனைவியையும் குழந்தையையும் போய் திரும்ப பார்த்து வாருங்கள் என்று. அப்ப இப்ராஹிம் நபி திரும்ப எங்க வந்து விட்டார்கள்? பாலஸ்தீனத்துக்கு வந்து விட்டார்கள். அப்ப இப்ராஹிம் நபி திரும்ப போறாங்க. அங்க போனா அந்த குழந்தை அப்படியே ஓடி ஆடி விளையாண்டு கொண்டிருக்கிறது. ஒரு 7-8 வயசுல குழந்தை ஓடி ஆடி விளையாண்டு கொண்டிருக்கிறது, ரொம்ப அழகா இருக்கும். இப்ராஹிம் நபி கட்டி அணைக்கிறார்கள், மனைவியிடத்திலே பேசுகிறார்கள். அப்போது இறைவனுடைய கட்டளை வருகிறது. இப்ராஹிம் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் தூங்கும் போது இறைவன் புறத்தில் இருந்து ஒரு கனவு அவர்களுக்கு காண்பிக்கப்படுகிறது. என்ன கனவு? அந்த பச்சிளம் குழந்தையை, அந்த பாலகனை, அந்த துள்ளி விளையாடக்கூடிய வயதில் உள்ள அந்த சிறுவனை தன் கையாலேயே கழுத்தில் கட்டியை வைத்து அறுப்பதாக. அப்ப இறை தூதர்களுடைய கனவு உண்மையான கனவு. அந்த கனவு இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய கனவு, சாதாரண மனிதர்களுக்கு வருகின்ற கனவுகளை போல சைத்தான் போடக்கூடிய கனவுகள் அல்ல. நமக்கு ரெண்டு மாதிரி கனவு, நல்ல கனவு வரும், கெட்ட கனவு வரும். சில நல்ல கனவுகள், நமது உள்ளம் சுத்தமாக இறையச்சம் உள்ளவர்களாக இருந்தால் இறைவன் புறத்திலிருந்து நமக்கு கனவு காட்டப்படும். உள்ளம் கெட்ட உள்ளமாக, ஒழுக்கம் கெட்ட மனிதனாக இருந்தால் சில நேரங்களிலே சைத்தானும் அவனுடைய உள்ளத்திலே சில கனவுகளை போடுவான். அப்ப இப்ராஹிம் நபி காலையில எந்திரிச்சவனை புரிந்து கொண்டார்கள், இறைவன் நம்மை சோதிக்கின்றான். இப்ப பிள்ளையுடைய பாசம் அதிகமாக இருக்குதா அல்லது இறைவனுடைய பாசம் அதிகமாக இருக்கிறதா என்று நம்மை சோதிக்கிறான். இறைவனுடைய சோதனையிலே நாம் வெற்றி பெற வேண்டும். பரவாயில்லை, இறைவன் கொடுத்த குழந்தையை இறைவனுக்காக நாம் அறுப்போம், பலியிடுவோம் என்று முடிவு செய்து விடுகிறார்கள். கேளுங்க முருசா, இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்களா இந்த சம்பவம்னா? கேட்டதில்லை. கேளுங்க. அப்போ அம்மா தன்னுடைய மனைவி இடத்துல போய் சொல்றாங்க, இந்த மாதிரி பிள்ளையா அறுக்கிறதா, நான் கனவு பார்த்தா அறுக்க போறேன்னு சொல்லிட்டு எப்படி இருக்கும்? இன்றும் சில அறிவில்லாதவர்கள் அதாவது சில காரியங்களுக்காக நரபலி கொடுக்கின்றார்கள். அந்த நரபலியை போன்றல்ல இந்த பலி. இதை முழுமையாக நீங்கள் கேட்க வேண்டும். இது ஜோசியக்காரனுடைய கூற்றின்படி, சூனியக்காரனின் கூற்றுபடி, சைத்தானின் தூண்டுதலால் செய்யப்படுகிற, அவநம்பிக்கையின் அடிப்படையில் செய்யப்படுகிற தடுக்கப்பட்ட பெரும் குற்றமான நரபலி. இது இறைவனுக்கு கோபத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு காரியம். இப்ராஹிம் நபி அவர்கள் செய்தது, செய்ய போனது அதுவல்ல. கவனமாக கேளுங்க. அப்ப அம்மாவிடத்துல தனது மனைவி இடத்துல சொன்னா, அப்படியா அழகா கூட்டிட்டு போய் செய்யுங்க, இறைவன் கொடுத்த குழந்தை இறைவனுக்காக கொடுப்பதில் நமக்கு என்ன கவலை என்று சொல்லி அந்த குழந்தையை அழகா ஜோடிச்சு அனுப்புறாங்க. இப்ப அந்த குழந்தையை இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கையிலே தூக்கியவுடன் சொல்கிறார்கள், மகனே நான் எங்கே உன்னை அழைத்து செல்ல போகிறேன் தெரியுமா என்று. மகனே நான் உன்னை எங்கே அழைத்து செல்ல போகிறேன் என்று உனக்கு தெரியுமா? அப்ப அந்த குழந்தை, எங்கே தந்தை என்னை அழைத்து செல்கிறீர்கள் என்று கேட்ட போது, முட்டாய் வாங்கி கொடுக்கல, பஞ்சு முட்டாய் வாங்கி கொடுக்கல, பலூன் வாங்கி கொடுக்கல, சட்டையே சைக்கிளை வாங்கி கொடுக்கறதுக்கல்ல. அந்த மகனை பார்த்து சொன்னார்கள், மகனே இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்ஸுர் மாதா தரா, நான் கனவிலே பார்த்தேன் உன்னை நான் அறுப்பதாக, எனவே நான் உன்னை அறுப்பதற்கு அழைத்து செல்கிறேன், உனது அபிப்பிராயம் என்ன குழந்தையே என்று கேட்கிறான். அந்த காட்சியை கொஞ்சம் கண்ணுக்கு முன்னால் உள்ளத்திலே கொண்டு, உள்ள கண்ணுக்கு முன்னால், மனக்கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி பாருங்கள், எப்படி இருக்கும். அந்த குழந்தை சொல்வதை இறைவன் பதிவு செய்திருக்கிறான் பாருங்கள். அந்த குழந்தை அந்த ஓடி விளையாடக்கூடிய, துள்ளி விளையாடக்கூடிய அந்த பருவத்திலே உள்ள அந்த இஸ்மாயில் என்ற அந்த குழந்தை தனது சொல்கிறது, யா அபத்தி ஃபஅல் மா துஅமர் ஸதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன், என் தந்தையே கனவிலே உங்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட கட்டளையை கண்டிப்பாக செய்யுங்கள், இறைவனின் கட்டளையை சகித்துக் கொள்ளக்கூடிய நல்லவர்களில் ஒருவனாக நான் இருப்பேன். குழந்தை பேசுகின்ற அந்த பச்சிலம் பருவத்திலே உள்ள அந்த அறிவு கூர்மையை, புத்தி கூர்மையை பாருங்கள், தெளிவான அறிவை பாருங்கள், பேசுகின்ற தெளிவை பாருங்கள். என் தந்தையே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையை செய்யுங்கள், நான் பொறுமையாளர்களில் ஒருவராக இருப்பேன், பயப்பட மாட்டேன். இறைவனின் கட்டளை இது. அந்த கனவை கனவு என்று புரிந்து கொள்ளவில்லை, இறைவனின் கட்டளையாக அந்த குழந்தையும் புரிந்து கொண்டது. அப்ப ரெண்டு பேரும் போறாங்க, அறுக்கிறதுக்கு படுக்கவும் வச்சாச்சு, கையில கத்தி எடுத்தாச்சு, குழந்தை தடுமாறவில்லை, பயப்படவில்லை, கத்தவில்லை, கதறவில்லை, அழுகவில்லை. தந்தைக்கு அந்த குழந்தை அறிவுரை சொல்கிறது, தந்தையே இரக்கம் உங்களை பிடித்துவிட வேண்டாம், என் மீது நீங்கள் கருணையை காட்டி இறை கட்டளைக்கு மாற்றம் செய்து விட வேண்டாம், கண்டிப்பாக என்னை அறுத்து விடுங்கள். அந்த நேரத்திலே இறைவன் வானவர் ஜிப்ரீலை அனுப்புகிறார், ஒரு ஆட்டை கொடுத்து, வனதைனா ஐயா இப்ராஹிம் கத் சத்தத்த ருயா வகதாலிக நஜ்தில் முஹ்ஸினீன் வஃதைனாஹு பிதுபஹின் அதீம், இப்ராஹிமே என் கனவை, நான் உங்களுக்கு காட்டிய கனவை நீங்கள் உண்மையாக நடத்த உண்மையான முயற்சி செய்துவிட்டீர்கள், எனவே இதற்கு பகரமாக ஒரு ஆட்டை நாம் உங்களுக்கு அனுப்புகிறோம், அந்த ஆட்டை பலி கொடுத்து விடுங்கள். இது ஒரு சின்ன டெஸ்டிங். எப்படி நீ அறுக்கிறீங்களா இல்லையானு ஒரு டெஸ்டிங் தான், அறுக்க வேண்டியதுல நீங்க பாஸ். சொல்றது புரியுதுங்களா? அப்ப அந்த குழந்தையை தூக்கி அணைக்கிறார்கள், பிறகு அந்த ஆட்டை அங்கே பலி கொடுக்கிறார்கள். அதனாலதான் மக்காவுக்கு போகும் பொழுது நம்ம எல்லாம் குர்பானி கொடுக்கிறோம் பாருங்க, மக்காவுக்கு போகும் பொழுது அந்த ஆட்டை குர்பானி கொடுத்து அறுத்து எல்லாருக்கும் உணவு கொடுப்பாங்க. அதனுடைய பின்னணி இதுதான். அப்ப இங்க என்ன விஷயத்திற்காக இந்த வரலாற்று இந்த பிள்ளைங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் விவரமா சொன்ன, நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க, ஹஜ்ஜிப்பு நாள் வந்துட்டாலே இப்ப அடுத்து வரப்போது இமாம் சாஹிப் எல்லாம் ஆரம்பிச்சிட போறாங்க பயால. இருந்தாலும் நான் கொஞ்சம் ஒரு முன்னோட்டமா சொன்னேன் வச்சுக்கொள்ளுங்க, இந்த பிள்ளைங்க எல்லாம் கேட்கணுங்கிறதுக்காக வேண்டி, நல்லா புரியணுங்கிறதுக்காக வேண்டி சொன்னேன். இங்க விஷயம் என்ன, திரும்ப வருவோம். இப்ப ஒரு குழந்தை, தந்தை இப்ராஹிம் அந்த குழந்தையை வளர்க்கவில்லை, பால்குடி பருவத்தில் குழந்தையா இருக்கும் பொழுது அம்மா கையில கொடுத்து கொண்டு வந்து மக்கா பாலைவனத்தில் விட்டு விட்டு சென்று விட்டார்கள். திரும்ப வரும் பொழுது 7 ஆண்டுகள் கழித்துதான் வருகிறார்கள். இந்த 7 ஆண்டுகள் இந்த குழந்தை யாரிடத்திலே வளர்ந்தது? யாரிடத்திலே வளர்ந்தது? தாய் அம்மாவிடம் மட்டும்தான் வளர்ந்தது. இந்த அம்மாவோ எப்படிப்பட்ட அம்மா? இறையச்சம் உள்ள அம்மா, தக்குவா இறை பக்தியுடைய தாயாக இருந்தார்கள். இறை கட்டளைக்கு தலை சாய்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒழுக்கம் உள்ள பெண்ணாக இருந்தார்கள். எனவே அந்த இறை பக்தியை கொடுத்து, அந்த தக்வாவை கொடுத்து தனது குழந்தையை வளர்த்தார்கள். ஆகவேதான் தான் கொல்லப்பட போகிறோம் என்று தெரிந்தும் கூட அந்த குழந்தை தடுமாறவில்லை, பயப்படவில்லை, விரண்டு ஓடவில்லை, என்னை கண்டிப்பாக கொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இறைவனுக்கு தன்னை அர்ப்பணிக்கின்ற அந்த ஒரு ஈடுபாட்டை, அந்த ஒரு தியாக உணர்வை பெற்றிருக்கிறது என்றால், பெற்றதென்றால் அதற்கு என்ன காரணம்? தாயின் வளர்ப்பு. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு பெண்ணுடைய அந்த ஒழுக்கம் என்பது, ஒரு பெண்ணுடைய இறை பக்தி என்பது மிக முக்கியமான ஒன்று. ஆகவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் குழந்தைகளை வளர்ப்பதற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். குர்ஆன் குறிப்பாக பெண்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கிறது. சில பேர் சொல்வாங்க, சில பெண்கள் கூட சொல்றாங்க, முஸ்லிமான பெண்கள் கூட சொல்றாங்க, இஸ்லாமில் பெண்களுக்கு அதிகமா முக்கியத்துவமே கொடுக்கப்படுறதில்லை சொல்லிட்டு. உங்களுக்கு கூட அந்த மாதிரி சந்தேகங்கள் இருந்தாலும் இருக்கலாம். இஸ்லாமிலே பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லையா? அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட இந்த அல் குர்ஆனிலே ஆண்கள் என்று எங்கும் ஒரு தனியான அத்தியாயம் கிடையாது. எப்படிங்க ஆண்கள் பெயர்ல ஒரு அத்தியாயம் கிடையாது, ஆனா அன்னிசா பெண்கள் என்ற பெயரிலே தனி ஒரு அத்தியாயம் இருக்கிறது. இது எவ்வளவு பெரிய சிறப்பு, இது யோசித்து பாருங்க. பெண்கள் என்ற பெயரில தனி ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அந்த அத்தியாயத்திலே பெண்களுக்கான ஒழுக்கங்களை, பெண்களுக்கான சட்டங்களை மிக அழகாக தெளிவாக அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்திலே பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லை என்று சொல்வது மிகப்பெரிய ஒரு தவறான குற்றச்சாட்டு என்பதை புரிய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே யா அய்யுஹல்லதீன ஆமனு நம்பிக்கையாளர்களே என்று அழைக்கும் பொழுது யாரெல்லாம் ஈமானை ஏற்றுக்கொண்டார்களோ, அந்த வார்த்தை அரபியிலே ஆண்களை குறிக்கக்கூடிய பதமாக இருந்தாலும் அதற்கு அர்த்தம் என்ன? ஏற்றுக்கொண்ட ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்ற பொதுவான அர்த்தம் தான். நபித்தோழர்களுடைய கால, சஹாபாக்களுடைய காலத்திலே, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே இதே சந்தேகம் சில சஹாபிய பெண்மணிகளுக்கு, அந்த நபியினுடைய காலத்திலே வாழ்ந்த பெண்மணிகளுக்கு ஏற்பட்டது. எப்ப பார்த்தாலும் குர்ஆன்ல யாயுஹல்லதீனாமனோ யாயுஹல்லதீனாமனோ ஆண்களை குறிக்கும்படியான வார்த்தைதானே குறிப்பிடப்படுகிறது. நாம் குர்ஆனிலே குறிப்பிடப்படவில்லையே, நம்மை பற்றி இறைவன் குர்ஆனிலே அதிகமாக சொல்லவில்லையே என்ற சந்தேகம் வந்தபோது அவர்கள் நபியினுடைய மனைவிமார்களில் ஒருவராகிய உம்மு சலமாவிடத்திலே செல்கிறார்கள். அவர்களிடத்தில் இந்த கேள்வியை வைத்த போது உம்மு சலமா நபியிடத்திலே கேள்வி கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு பின்னால் பல பெண்கள் இருக்கிறார்கள், இந்த கேள்வியை கேட்கிறார்கள், மாலனா லானுக்கரு ஃபில் குர்ஆன், குர்ஆனிலே எங்களை பற்றி பிரஸ்தாபித்து சொல்லப்படுவதில்லையே என்று கேட்டபோது அவர்களுடைய அந்த தேட்டத்திற்கு, அவர்களுடைய அந்த ஆசைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடனே பதில் அளிக்கின்றான். 33வது அத்தியாயத்தின் 35வது வசனத்தை அல்லாஹ் இறக்கி அருளினான். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் வல் கானிதீன வல் கானிதாத் வஸ் ஸாதிகீன வஸ் ஸாதிகாத் வல் முத்தஸத்திகீன வல் முத்தஸத்திகாத் வல் காஷிஈன வல் காஷிஆத் வஸ் ஸாபிரீன வஸ் ஸாபிராத் வஸ் ஸாதிகீன வஸ் ஸாதிகாத் வல் ஹாஃபிதீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிதாத் வல் தாகிரீன அல்லாஹ கதீரன் வல் தாகிராத் அஅதல்லாஹு லஹும் மக்ஃபிரதன் வ அஜ்ரன அஸீமா. இந்த இடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பெண்களின் உள்ளத்தை திருப்திப்படுத்தும் விதமாக அவன் வசனத்தை இறக்கி சொன்னான், இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட ஆண்கள், இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட பெண்கள், இறை நம்பிக்கையை ஏற்றுக்கொண்ட ஆண்கள், இறை நம்பிக்கையை ஏற்றுக்கொண்ட பெண்கள், பொறுமையாக இருக்கக்கூடிய ஆண்கள், பொறுமையாக இருக்கக்கூடிய பெண்கள், உண்மையாக இருக்கக்கூடிய ஆண்கள், உண்மையாக இருக்கக்கூடிய பெண்கள், தர்மம் செய்யக்கூடிய ஆண்கள், தர்மம் செய்யக்கூடிய பெண்கள், இறைவனுக்கு பயப்படக்கூடிய ஆண்கள், இறைவனுக்கு பயப்படக்கூடிய பெண்கள், தங்களது கற்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆண்கள், தங்களது கற்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பெண்கள், அல்லாஹ்வை அதிகம் நினைக்கக்கூடிய ஆண்கள், அல்லாஹ்வை அதிகம் நினைக்கக்கூடிய பெண்கள், இவர்களுக்கெல்லாம் மகத்தான கூலியாகிய சொர்க்கத்தையும் நான் எனது மன்னிப்பையும் அவர்களுக்காக நான் தயார்படுத்தி வைத்திருக்கிறேன் என்ற அந்த வசனத்தை, 33வது அத்தியாயத்தின் 35வது வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்கி அருளினான். அதுபோன்று சூரா அன்னிசாவுடைய இறுதி, சூரா ஆல் இம்ரானுடைய இறுதி அத்தியாயம்,
ومن يعمل من الصالحات من ذكر فاستجاب له ربهم اني لا اضيع عمل عامل منكم من ذكر او انثى.
அந்த நபி தோழர்களுடைய அந்த பெண்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், உங்களது பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொண்டேன். நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அமல் செய்பவருடைய அமல்களை, அந்த கூலிகளை நான் வீணாக்க மாட்டேன். எனவே இறை நம்பிக்கையோடு யார் அமல் செய்தாலும் சரி, அவர் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஓமை எழுமல் மின சுவாலிஹாத்தி மின் ஜகரின் அவுன்சா வஹுவமு மினுன் ஃபல நுஹி என்னஹு ஹயாத்தன் தய்யிபா. இறை நம்பிக்கை கொண்டவராக யார் அமல் செய்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவருக்கு நாம் நல்ல வாழ்க்கையை கொடுப்போம். என்ன அவர்கள் செய்ததை விட சிறந்த கூலியை நாம் அவர்களுக்கு இம்மையிலும் கொடுப்போம், மறுமை வாழ்க்கையிலும் கொடுப்போம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சைத்தான் கெடுப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய முதல் சாதனம் எது? சைத்தான் மனிதனை கெடுப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய முதல் சாதனம் எது? பெண்கள். அப்ப சைத்தான் மனிதனை கெடுப்பதற்கு அவன் பயன்படுத்துகின்ற முதல் சாதனம் எது? பெண்கள் என்ற அந்த சாதனத்தை தான். எனவேதான் இறைத்தூதர் முகமது நபி சொல்லி சென்றார்கள், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அவர்கள் மீது அருள்புரிவானாக, அன்னிசா ஹபாயிரு ஷைத்தான், அன்னிசா ஹபாயிரு ஷைத்தான், பெண்கள் சைத்தானுடைய வலைகள் என்று சொன்னார்கள். இப்ப நீங்க ஒரு பறவையை பிடிக்கணும், ஒரு மானை பிடிக்கணும், இந்தியாவில் பிடிச்சிடாதீங்க, சீவுலர் வச்சிருப்பான். என்ன சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அந்த காலத்தில் வேட்டையெல்லாம் அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருந்த போது. சரியா? இப்ப நம்ம நாட்டில் எப்படின்னா, நாய் அடிச்சா கூட கேள்வி கேட்பானோ, மனுஷன் அடிச்சா கேள்வி கேட்க மாட்டானோ? எப்படி நாய் அடிச்சா கூட கேள்வி கேட்க வந்துருவாங்க, மனுஷனை அடிச்சு போட்டு போயிட்டே இருப்பான், எவனுமே கேள்வி கேட்க மாட்டான். அது அப்படி போயிட்டு இருக்குது கலாச்சாரம். இப்ப நபி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெண்கள் சைத்தானின் வலைகள். இப்ப ஒருவர் ஒரு மிருகத்தை அல்லது ஒரு பிராணியை பிடிக்கணும்னு சொன்னா, ஒரு பறவையை பிடிக்கணும்னு சொன்னா, அதுக்கு வேடன் வலையை விரிக்கிறான், அந்த வலையிலே சில தானியங்களை தூவுகிறான். பிறகு அந்த வேட்டை பிராணி, அந்த பறவை அந்த வலையிலே சிக்கும் போது வேட்டைக்காரன் அந்த பிராணியை அவன் இழுத்துக் கொள்கிறான். சரியா இல்லையா? அப்ப இந்த சைத்தான் யாரை வழிகெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ. அப்ப நபி சொன்னார்கள், சாதாரண விஷயம் இல்லை நான் சொல்வது, உங்களுக்கு இறைத்தூதருடைய வார்த்தையை சொல்கிறேன், அந்நிசாவு பெண்கள் யார்? சைத்தானின் வலைகள். அப்ப இந்த பெண்களை கொண்டுதான் சமுதாயத்தை சைத்தான் வழிகெடுக்க போகிறான். இப்ப நம்ம டீப்பா உள்ளார போறதுக்கு முன்னாடி, இப்ப சும்மா அப்படி கொஞ்ச நேரத்துக்கு ஒரு செகண்டுக்கு அப்படியே நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு பாருங்கள், ஒரு பல்லு தேய்க்கிற பிரஷா இருக்கட்டும், உடம்புக்கு போடுற செருப்பா இருக்கட்டும், உடம்புக்கு போடுற சோப்பா இருக்கட்டும், காலுக்கு போடுற செருப்பா இருக்கட்டும், ஆண்கள் பயன்படுத்துகிற பொருள் யாருங்க? ஆண்கள் பயன்படுத்துகிற பொருள். ஆனால் அதற்கு விளம்பரத்தில் யாரை பயன்படுத்துகிறார்கள்? புரியுதா? சைத்தான் யாரை வலையாக பயன்படுத்துகிறான்? பெண்களை. அந்த ஆபாசத்தை, புரிகிறதா இல்லையா? இந்த ஆபாசத்தை கொண்டு சைத்தான் சமுதாயத்தை வழிகெடுத்து வைத்திருக்கிறான். இந்த ஆபாசம் என்பது எங்கிருந்து பரவும்? ஒரு ஆணிலிருந்து பரவாது. எங்கிருந்து பரவும்? ஒரு பெண்ணிலிருந்துதான் பரவும். எனவே தான் இஸ்லாமிய மார்க்கம், இறை மார்க்கம் என்ன சொல்கிறது? பெண்ணை நீ ஆபாசமாக பாவித்து விடாதே, அதனால் சீர்கேடுகள் ஏற்பட்டுவிடும். எனவே அவளை போர்த்தி கண்ணியமானவளாக வீட்டிலே வை, ஒழுக்கம் நிறைந்தவளாக அவளை போர்த்தி அலங்கரித்து வீட்டிலே வைத்து அழகுவார். இன்று நீங்கள் பாருங்கள், எப்போது ஒரு பெண் தனது அலங்கோலமான அசிங்கமான ஆடையோடு வெளியே செல்கிறாளோ, அப்போது அத்தனை ஆண்களுடைய கண்களும் வயது வித்தியாசம் இல்லாமல் அந்த பெண்ணை ஒரு பார்வை பார்க்கிறது. பிறகு அவர்களுடைய உள்ளம் எவ்வளவு கெட்டிருக்கிறதோ, பிறகு ஒரு ஆடையோடு, அலங்கோலமான ஆடையோடு ஒரு பெண் செல்லும் பொழுது ஆண்களின் பார்வை வயது வித்தியாசமின்றி அந்த பெண்ணின் பக்கம் திரும்புகிறதா இல்லையா? பிறகு யாருடைய உள்ளம் எவ்வளவு கெட்டிருக்கிறதோ, யாருடைய உள்ளம் எவ்வளவு கெட்டிருக்கிறதோ அதற்கு ஏற்ப அந்த பெண்ணை கூர்ந்து பார்க்க ஆரம்பிக்கின்றார்கள். யாருடைய உள்ளத்திலே இறை பயம் இருக்குமோ உள்ளத்தை பாதுகாத்துக்கொள், என் கண்ணை பாதுகாத்துக்கொள் என்று தனது பார்வையை திருப்பி விடுவார்கள். ஆனா இன்றைக்கு பெரும்பாலானவர்கள் இரையச்சம் உள்ளவர்கள் சமுதாயத்திலே இருக்கிறார்களா, இறை பயமற்றவர்கள் சமுதாயத்திலே இருக்கிறார்களா? நீங்கள் அன்றாட பார்க்கக்கூடிய நாளிதழ்களை புரட்டி பார்த்தால் ஒவ்வொரு நாளும் 13-10 வயது சிறுமிகளிலிருந்து 50 வயது பெண்கள் வரை கற்பழிக்கப்படுகிறார்கள், பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள், அட்டுமீறப்படுகிறார்கள் என்ற செய்திகளை தொடர்ந்து பார்த்து வருகின்றோமே. இது சமுதாயத்திலே இரையச்சம் உள்ளவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அல்லது இரையச்சம் உள்ளவர்கள் குறைந்து விட்டார்கள் என்பதற்கு சான்றாக இருக்கிறது. எதற்கு சான்றாக இருக்கிறது? இதற்கு என்ன காரணம்? சைத்தானின் வலையிலே பெண்கள் சிக்கியது. சுதந்திரம் என்ற பெயரிலே தங்களுக்கு ஆண்களை கொண்டு சம பங்கு கிடைக்க வேண்டும் வாழ்க்கையில என்ற பெயரிலே பெண்கள் எப்போது வீட்டை விட்டு வெளியே வந்தார்களோ, ஒரு தாயின் தன்மையை அடைய விரும்பவில்லையோ, ஒரு வீட்டை நிர்வகிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது? அல் மர்அத்து ராஇயத்துன் ஃபீ பைத்தி ஸவ்ஜிஹா. ஒரு பெண் தனது கணவனின் வீட்டை நிர்வகிக்கக்கூடிய ஒரு அரசி என்று சொல்கிறது, ஒரு நிர்வாகி என்று சொல்கிறது. ஆனால் வீட்டிலே வேலை செய்வதற்கு வெட்கப்படுகின்ற பெண்கள், கவனமாக கேளுங்கள், வீட்டிலே வேலை செய்வதற்கு கணவனுக்கு, தந்தைக்கு, சகோதரனுக்கு, தாய்க்கு வேலை செய்வதற்கு வெட்கப்படுகின்ற பெண்கள் சில பைசாக்களுக்காக, சில ரூபாய் நோட்டுகளுக்காக ஃபேக்டரிகளிலே கம்பெனிகளிலே பர்சனல் செக்ரட்டரியாக சென்று பள்ளி நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த ஆளுக்கு வேலை செய்ய போனா எப்படி இழுத்து இழுத்து வேலை செய்கிறார்கள், சிரித்து சிரித்து வேலை செய்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் பாருங்கள், இன்று சமுதாயத்திலே ஆண்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. யாருக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக கொடுக்கப்படுகிறது? பெண்களுக்கு. அங்கே சென்று அந்நிய ஆணுக்கு முன்னால் இழித்து இழித்து, சிரித்து சிரித்து, குழைந்து குழைந்து பேசி அங்கே அவர்கள் வேலை செய்கிறார்கள். அதனால் என்ன நடக்கிறது? இன்று எப்போது சமுதாய பெண்கள், கவனமாக கேளுங்கள், எப்போது இப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இப்பொழுது எங்கு பார்த்தாலும் பெண்களுக்கு தான் வேலை வாய்ப்பு, பெண்களை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். எதனால்? நீங்க கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டே வரணும். ஏதோ பெண்கள் மேல இறக்கப்பட்டு பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அவங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் என்பதற்காக அல்ல. ஒரு பெண்ணை உயர்த்த வேண்டும் என்றால் அந்த பெண் சார்ந்துள்ள குடும்ப தலைவன் அவனுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும். புரியுதுங்களா? அந்த பெண்ணுடைய தந்தைக்கு, அவனுடைய சகோதரனுக்கு, அவனுடைய கணவனுக்கு என்று வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும். ஆனால் கொடுக்கப்படுவதில்லை. காரணம் என்ன தெரியுமா? எப்போது பெண் வீட்டை விட்டு வெளியே வந்தாலோ, எப்போது பெண் வீட்டை விட்டு வெளியே வந்தாலோ அங்கே சைத்தான் ஒரு வலையை வீசுகிறான். பெண் சுதந்திரம் என்ற அடிப்படையிலே, பெண்ணுடைய உரிமை என்ற அடிப்படையிலே அவன் அந்த வலையை விரித்து அங்கே தவறான உறவுகளை ஏற்படுத்துகிறான், தவறான பழக்கங்களை ஏற்படுத்துகிறான். ஆகவேதான் இன்றைய சமுதாயத்திலே பொதுவாக மக்கள் எல்லாம், கவனமா கேளுங்க, மக்கள் எல்லாம் யாரை மேலை நாட்டவர்கள், எப்படி பணக்கார நாட்டுக்காரர்கள், மேலை நாட்டவர்கள், முன்னேறிய நாட்டுக்காரர்கள் என்று யாரை பார்க்கிறார்களோ, அந்த அமெரிக்கர்கள், அந்த ஐரோப்பியக்காரர்கள், அவர்களுடைய அந்த சமுதாயத்திலே நடக்கின்ற அனாச்சாரம் அசிங்கம் என்ன தெரியுமா? புரியுதுங்களா? ஒரு உட்காருங்க, உங்களுக்கு டீ உங்க இடத்துல வரும், யாரும் பயப்பட வேண்டாம். கண்டிப்பா டீ, நம்ம டீயை குடிச்சுட்டு தான் நம்ம மூத்தாப்போம். நம்ம பேர் எழுதப்பட்ட டீயை குடிக்காம நமக்கு சாவே வராது. அதனால பயப்படாம எல்லாரும் உட்காந்துருங்க. அந்த அமெரிக்க நாட்டிலே, அந்த ஐரோப்பிய நாட்டிலே ஒரு மாதத்திற்கு ஒரு பெண் 2 முறை தனது கணவனை மாற்றிக்கொள்கிறாள். ஐரோப்பிய நாடுகளிலே ஒரு பெண் மாதத்திற்கு இருமுறை தனது கணவனை மாற்றிக்கொள்கிறாள். இப்ப வருஷத்துக்கு 24 புருஷன் கேவலமாக இல்லை, இதைத்தான்
இன்று இந்திய மக்களும் தங்களது சமுதாய பெண்களுக்கு விரும்புகிறார்கள்.
எப்படிங்க நீங்க கோபமா கேட்கிற மாதிரி எனக்கு தெரியல, அதுக்கு நான் பதில் சொல்ல போறேன். இன்று என்ன ஆனது கொஞ்சம் அப்படியே விரிவா உள்ளார போக போறோம். எல்லாம் சினிமாவை ரசிச்சு பாக்குறாங்கல்ல, சீரியலை ரசிச்சு பாக்குறாங்கல்ல, சினிமா வேணும் அளவு முடிக்கிறாங்கல்ல, இந்த சினிமாவிலே என்ன காட்டப்படுகிறது, இந்த சீரியல்களிலே என்ன காட்டப்படுகிறது, இந்த சினிமாக்களின் மூலமாக சீரியல்களின் மூலமாக சமுதாயம் எதை நோக்கி அழைத்து செல்லப்படுகிறது. முன்னாடிலாம் கல்யாணம்னா அப்பா அம்மா பொண்ணு தேடுவாங்க, அப்பா அம்மா மாப்பிள்ளை தேடுவாங்க, அப்புறம் இரண்டு அப்பா அம்மாவும் சந்திப்பாங்க, யார் மூலமாவது சந்திப்பாங்க, சந்திச்சதுக்கு பிறகு அவங்க வீட்டுக்கு வருவாங்க, ஒரு பொண்ணு இருக்காமல அப்படின்னு சொல்லுவாங்க, கேட்பாங்க பார்ப்பாங்க, எங்க பையனுக்கு நிச்சயம் பண்ணலாமா, எங்க பையன் இப்படி இருப்பான் அப்படின்னு பேசுவாங்க. ஆனா இன்று திருமணங்கள் எங்கே நிச்சயிக்கப்படுகின்றன? பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொண்ணு பார்த்தேன், எப்படி இந்த பஸ்ல போகும்போது பொண்ணு பார்த்தேன், காலேஜில் படிக்கும் போது பொண்ணு பார்த்தேன், கடைக்கு சாமான் வாங்க போகும்போது பொண்ணு பார்த்தேன், ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்கிறதுக்கு கியூல நின்னப்ப பொண்ணு பார்த்தேன். எங்கே பழகுகிறார்கள்? இந்த காதல் என்ற பெயரிலே சமுதாய வாலிபர்களும் அந்த வாலிபர் பெண்களும் சீரழிக்கப்படுவதற்குரிய முக்கிய காரணம் என்ன? சினிமாக்கள், சீரியல்கள். யாரை மையமாக வைத்து? பெண்களை மையமாக வைத்து சைத்தான் அவர்களை வலையாக பயன்படுத்துகின்றார். இதுதான் காட்டப்படும். சரியா? என்னமோ காதலிப்பது என்னமோ ஒரு பெரிய காதல், ஒரு புனிதமா? இதுல வேற எதிராக புனிதம்? கல்யாணத்திற்கு முன்னால் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்ப்பது புனிதமா? ஒரு பெண்ணின் கரத்தை பிடிப்பது புனிதமா? அந்த பெண்ணோடு தனிமையிலே தங்குவது புனிதமா? கயவாளித்தனம் அல்ல, அயோக்கியத்தனம் அல்ல. உனது சகோதரிக்கு விரும்புவாயா நீ அதை? உனது மகனுக்கு விரும்புவாயா நீ அதை? ஒரு ஒழுக்கம் உள்ள தந்தையாக நீ இருந்தால் உனது வயது வந்த மகனோடு இன்னொருவன் தனியாக திருமணம் உறவு இல்லாமல் தனிமையாக அறையில இருப்பதை விரும்புவாயா? எப்படி சீர்கட்டது பாருங்க. காதல்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டா போதுமா? அவங்களை யாருமே கேட்க கூடாதா? எங்க வேணாலும் அவங்க போலாமா, எங்க வேணாலும் அவங்க சுத்தலாமா, எவ்வளவு நேரம் வேணாலும் தனிமையில இருக்கலாமா? யாரும் கேட்க கூடாதா? நீ அப்போது ஒரு நாயாக பிறந்திரு, நாங்கள் உன்னை கேட்க மாட்டோம். நீ ஒரு காட்டு மிருகமாக பிறந்திரு, நாங்கள் உன்னை கேட்க மாட்டோம். நீ மனிதராக பிறந்து விட்டாயே, எனவே கேட்கிறோம். காரணம் என்ன? நீ கெட்டுவிட்டால், நீ தீயவனாக, உனது சகோதரி, உனது மகள், நீ கெட்டுவிட்டால் அதனால் அந்த தீமை, அந்த தீ உனது வீட்டோடு நின்று விடாது. ஒரு வீட்டுல தீ பத்திக்கிச்சுன்னா பத்திக்கிட்டு போது எனக்கு என்ன, நான் உட்கார்ந்து இருக்க முடியுமா? பக்கத்து வீட்டுக்கா உட்கார்ந்து இருக்க முடியுமா? தம்பி, நாம் அதை அணைக்க செல்ல வேண்டும். இல்லை என்றால் அந்த தீ, அந்த தீ என் வீட்டுக்கு வரும். இப்ப ஒரு வாலிப பையன் கெட்டுதான் வச்சுக்கோங்க, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும் முடிவு பண்ணிட்டான். இப்படித்தான் பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு வந்து விட்டது. என்ன செய்வான்? ரோட்ல போற பொம்மைங்களா பார்த்துக்கிட்டே இருப்பான், சாப்பாட பார்க்க மாட்டானா, யாரா சைத்தடிக்கலாம் அப்படின்னு பார்ப்பான். சில நேரத்தில் சைத்தான் என்ன சொல்லுவான், சும்மா அடிச்சு பார்ப்போம், வந்தா சரி, வர்ற வரைக்கும் அனுபவிப்போம். மாறியதா இல்லையா கலாச்சாரம்? மாறியதா இல்லையா? முந்தி ஒரு முறை ஒரு எப்படி எப்படி சைத்தான் இருக்கிறானே, தம்பி வளர்ந்து கூடிய சைத்தான் இருக்கிறானே, ஒரேடியா டெவலப் பண்ணிட மாட்டோம். ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களை கொண்டு வருவோம். இப்ப குடிக்க போறாங்க, எடுத்தவொடனே ஒரு வாழையை குடிச்சிருவானா? எதை குடிக்க போறான்? நம்ம நாட்டில் போட்டிருப்பாங்க பாருங்க, அறிவாளிகள் அரசியல்வாதிகள், ஏண்டாடி மது நாட்டுக்கு கேடு வீட்டுக்கு கேடு போட்டுக்கிறீங்க, ஏண்டா விற்கிற, எவ்வளவு பெரிய அயோக்கியத்தை நம்ம சொல்லுங்க. அதே நேரத்தில் எக்ஸ்பைரியான மருந்து மட்டும் இருந்தா வந்து குடிச்சிட்டு போயிடுவாங்க, எக்ஸ்பைரியான பிஸ்கட் பாக்கெட்டை வித்தா குடிச்சிட்டு போயிடுவாங்களாம். இதுங்க புரியல உங்களுக்கு? இப்போ ஒரு பிஸ்கட், ஒரு கடையில் போலி பிஸ்கட் பாக்கெட் விற்கிறாங்க, அதுதான் வந்து பிடிக்குமா பிடிக்காதா? எக்ஸ்பைரியான மருந்து விற்கிறாங்க, ஒரு நாள் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுங்க, அப்படி ஒண்ணும் பெரிய தீங்கு வர போறதில்ல, பிடிப்பாங்களா பிடிக்க மாட்டாங்களா? ஆனா இதை குடித்தால் கேன்சர் உண்டாகும், இதை குடித்தால் நாசமா போயிடும், அரசாங்கமே முத்திரை குத்தி வித்துக்கிட்டு. எப்படி சிகரெட் என்னங்க, இன்னத்தை பாக்குகள் என்ன போட்டிருக்கா இல்லையா, அரசாங்கமே சர்டிபிகேட் கொடுத்துருக்கு, இதை குடிச்சா சிகரெட் வரும், இதை பயன்படுத்தினா இதை குடிச்சா கேன்சர் வரும். எத்தனை வகையான கேன்சர், மூக்குல கேன்சர், வாயில கேன்சர், பல்லுல கேன்சர், தொண்டையில கேன்சர், நெஞ்சில கேன்சர், வயிற்றுல கேன்சர், மூளையில கேன்சர், அத்தனை வகையான கேன்சரும் சிகரெட்னால வருது, புகையிலினால வருது. ஆனா அரசாங்கம் தனது லாபத்திற்காக, அதுவும் நான் லைசன்ஸ் போட்டு நான் வரி போட்டதுக்குதான் விற்கணுமா, இல்லாட்டி பிடிச்சிட்டு போயிடுவான். எதற்காக, வரிப்பணத்திற்காக வேண்டி மக்களுக்கு கெடுதியான ஒன்றை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அரசியலுக்கும் மார்க்கத்திற்கும் இடையிலே வித்தியாசம். அரசியல் என்பது எப்படி, தனக்கு லாபம் என்றால், தனக்கு லாபம் என்றால் மக்களுக்கு நஞ்சையும் விற்று அவர்கள் சம்பாதிப்பார்கள். மார்க்கம் அப்படி அல்ல, மார்க்கம் அப்படி அல்ல, மார்க்கம் இறைவனுடையது. இறைவன் எது உங்களுக்கு நன்மையோ அதைத்தான் உங்களுக்கு சட்டமாக சொல்வான், எது உங்களுக்கு நேர்மையோ நீதமோ அதைத்தான் உங்களுக்கு சட்டமாக சொல்வான். காரணம், அவனுக்கு எந்த லாபமும் இல்லை, அவனுக்கு எதையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா, இப்ப என்ன ஆனது, முதல்ல எப்படி சைத்தான் டெவலப் ஆனாங்கிறத நமக்கு டெவலப் பண்ணி காட்டியிருக்காங்கிறது சொல்ல வர. ஒருத்தர் ஒரு பொண்ணை காதலிப்பாரு, ஒரு பொண்ணு ஒருத்தரை காதலிக்கும். முதல்ல இப்ப வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே இருந்த நிலைமையை நான் சொல்றேன். அப்படியே டெவலப் ஆகி டெவலப் ஆகி உனக்கு எத்தனை கேர்ள் ஃப்ரெண்டுடா, எப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, உனக்கு எத்தனை பாய் ஃப்ரெண்டுடா, ஒண்ணுக்கு மேற்பட்ட. நான் நிறைய பேரைய காதல் வச்சிருக்கிறேன், இவன் சரி வேலை காட்டி விட்டு அவன் நான் அடுத்து பார்க்க ஆரம்பிச்சிருவேன். இன்னால் இல்லாஹி வல்லா இலைஹி ராஜிஊன். என் அன்பு சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு பெண்ணையா உங்கள் பிள்ளைக்கு தாயாக நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்த பொண்ணையும், ரோட்ல போகும்போது பள்ளி லிச்ச பொண்ணையும், பஸ்ல போகும்போது பள்ளி லிச்ச பொண்ணையும் ஒருவன் தனது வீட்டிற்கு தாயாக அழைத்து, தனது மனைவியாக அழைத்து வருவதற்கு விரும்பினான் என்றால் இவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் சொல்லுங்கள். சமுதாயம் எப்படி சென்று கொண்டிருக்கிறது, இதற்கெல்லாம் என்ன காரணம், சைத்தான் பெண்களை பயன்படுத்தலாம். எனவேதான் இஸ்லாம் சொல்கிறது, பெண்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பெண்களுக்கு மார்க்க கல்வியை, இறையச்சத்தின் கல்வியை கொடுங்கள், ஒழுக்கமானவர்களாக அவர்களை வளர்த்து அவர்களை சமுதாய தலைவிகளாக, சமுதாய தலைமுறைகளை உருவாக்கக்கூடிய பெண்களாக மாற்றுங்கள். இப்ப நீங்க உடனே சில பேருக்கு சந்தேகம் வருது, என்ன சொன்னா, அப்ப நீங்க என்ன வெளியில போய் வேலை செய்யற எல்லா பெண்களையும் குறை சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்கலாம். அப்படி சொல்லவில்லை, அப்படி யாரும் சொல்ல, ஆனால் அப்படி செல்வது பெரும்பாலான பெண்கள் அப்படி செல்வதற்கு வழிவகுக்கிறது என்பதை சொல்கிறோம். எப்படி, கட்டுப்பாடற்ற, வேலைக்கு போக வேண்டாம் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லல, வேலைக்கு போங்க, ஆனா எப்படி போங்க, பெண்கள் பெண்களோடு வேலை செய்யுங்கள். எப்படி இருக்கணும், பெண்கள் பெண்ணும் பெண்களோடு வேலை செய்யுங்கள். ஆனால் உதாரணத்திற்கு இப்ப நிறைய ஃபேக்டரிங்க, அந்த ஃபேக்டரிக்கு வேலை செய்யக்கூடிய பெண்கள் இந்த பக்கத்துல ஆம்பளை, இந்த பக்கத்துல ஆம்பளை, இப்படியே வைக்கிறார்கள். ஒரு பொம்பளைக்குள்ள அடுத்து ரைட் சைடுல ஆம்பளை பையன், லெப்ட் சைடுல ஆம்பளை பையன், அப்புறம் அந்த பக்கம் இப்படியே, இப்படி வைக்கும் பொழுது ஒரு பஞ்சையும் ஒரு தீயையும், ஒரு நெருப்பு குச்சி, நெருப்பு ஒரு பஞ்சு, ரெண்டுத்தையும் பக்கத்துல வைங்க, சும்மா இருக்குமா, அது சும்மா இருக்குமா, நிச்சயமாக இருக்காது. இதைத்தான் இஸ்லாம் சொல்கிறது. இன்று உங்களுடைய அன்றாட பத்திரிகைகளை நீங்கள் பாருங்கள், அன்றாட செய்திகளை பாருங்கள், இன்று அதிகமான ஃபேக்டரிகளிலே வேலை செய்யக்கூடிய பெண்கள், திருமணமானவர்கள் கூட அங்கே இருக்கக்கூடிய அந்த உள்ளம் கெட்ட இறையச்சமற்ற வாலிபர்களுடைய டார்ச்சர் அப்படியே போட்டு பார்ப்பான். இதை விட்ட கொஞ்சம் போட்டு பார்ப்பான், லேசா பேசி பார்ப்பான், இழிக்கிறாளா இழிக்கிறாளான்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். அவ்வளவுதான், லேசா இழிச்சிட்டா, கொஞ்சம் அப்படி குறவா பேசிட்டா முடிஞ்சிச்சு. என்ன செய்ய முடியுமோ செஞ்சு அவருடைய ஒழுக்கத்தை சீர்கெடுக்காமல் நான் இருக்க மாட்டான் இறையற்றம் இல்லாதவன். எனவேதான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது, அந்நிய ஆணோடு தனித்து பேசாதே, அந்நிய ஆணோடு நீ தனித்து இருக்காதே. உனது கணவன் அல்லாத, உனது சகோதரன் அல்லாத, உனது தந்தை அல்லாத, உனது மகன் அல்லாத அந்நிய ஆணோடு தனியாக நீ பேசாதே. புரியுதுங்களா, பேசினா என்ன நடக்கும், இதுதான் நடக்கும். இன்று காவல்துறைகள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள அத்தனை காவல்துறை அதிகாரிகளும் ஒருமித்து சொல்லக்கூடிய கருத்து என்ன தெரியுமா, இந்தியாவிலே நடக்கக்கூடிய அதிகமான கொலைகளில், அதுவும் கொடூரமான கொலைகளில் 95% கொலைகளுக்குரிய காரணம் கள்ள தொடர்பு. இந்த கள்ள தொடர்புக்கு என்ன காரணம் என்றால் அவர்கள் அன்றாட பார்க்கக்கூடிய சினிமாக்களும் சீரியல்களும் அவர்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களும் அவர்கள் மாறிவிட்ட கலாச்சாரங்களும் அவர்களிடம் சீர்கட்டு போன ஆடை அலங்காரங்களும். புரியுதுங்களா? யோசித்து பாருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு சமுதாயமாக ஒரு பத்திரிகையில வந்துச்சு, தமிழ்நாட்டிலே அரசாங்க துறையில வேலை செய்யக்கூடிய எந்த பெண்களுக்கும் கற்பு இல்லையோ என்று சந்தேகப்படக்கூடிய அளவிற்கு அங்கே பெண்கள் சீரழிக்கப்படுகிறார்கள். தனது மேல் அதிகாரிகளை திருப்திப்படுத்தினால்தான் அவர்கள் அந்த வேலையிலே நீடிக்க முடியும், அவர்களுக்கு அங்கே ப்ரமோஷன் கிடைக்கும் என்ற அளவிற்கு அவர்கள் பாலியல் தொந்தரவு கொடுக்கப்படுகிறார்கள் என்று சமுதாய பத்திரிகைகளை நாடறிந்த பத்திரிகைகளிலே பட்டவத்தமாக அவ்வளவு அம்பட்டமாக செய்திகள் போடப்படக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறது என்றால் இதற்கு என்ன காரணம் சகோதரர்கள்? அப்ப ஒன்னு சொல்லுங்க, இப்படித்தாங்க சீர்கட்டு போவோம், இதையே தஞ்சிக்கிட்டு வாழ்வோம் அப்படி சொல்ல முடியுமா? முடியுமா? முடியாது. ஏன்? நாம் மனிதர்கள். நாம் யார்? மனிதர்கள். சீர் பெறுவதற்காக இறைவன் நம்மை படைத்திருக்கிறான். மனிதர்களே, உங்களை நான் கண்ணியப்படுத்தி இருக்கிறேன், நீங்கள் ஏன் உங்களை சீரழித்துக் கொள்கிறீர்கள், கேவலப்படுத்திக் கொள்கிறீர்கள்? இப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கே நான் இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒழுங்கை பார்க்கிறோம். இப்ப சமீபத்தில் இந்த செல்போன்ல கேமரா வந்ததுக்கு பிறகு எங்க பார்த்தாலும் பெண்களை படம் பிடிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் ஏற்பட்டது. அப்ப பத்திரிகைகள் என்ன சொல்லின? இப்படியே நிலைமை சென்றால் முஸ்லிம் பெண்களை போன்று நாமும் நமது பெண்களை புர்கா அணிவித்துத்தான் அனுப்ப வேண்டும் என்று. இப்ப புரியுதா? சமீபத்தில் ஒரு மதத்தின் ஒரு குரு கூட பெண்கள் அவர்களின் ஆடை கலாச்சாரம் அந்த ஆன கலாச்சாரம் எங்க இருந்து வருது? சினிமால இருந்து வருது. இன்னைக்கு நீங்க கடைக்கு போனீங்கன்னு சொன்னா ஒரு ஆடை தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் பொதுவாக எப்படி தேர்ந்தெடுக்கிறார்கள்? புதுசா என்ன சினிமா வந்திருக்கிறோம் அந்த சினிமால அந்த கிருக்கை எதை முடிச்சிருக்கிறானோ அந்த விபச்சார் விபச்சார் என்று சொல்லுங்கள், அவர்களை ஹீரோக்கள் என்று சொல்லாதீர்கள். யார் சினிமாவில் நடிக்கிறவங்களை தயவு செய்து ஹீரோக்கள் என்று சொல்லாதீர்கள், அவர்களுக்கு ரசிகர்களாக ரசிகைகளாக மாறாதீர்கள். யாராவது ஒரு விபச்சாரனுக்கு ரசிகர் சொல்வானாங்க? இது மேலை நாட்டு சதி சகோதரர்களே, பாகிஸ்தான் சதி கிடையாது, மேலை நாட்டு சதி. எதுங்க? சமுதாயத்தை சீர்கெடுக்கக்கூடிய, சமுதாயத்திலே ஒழுங்கீனத்தை பரப்பக்கூடிய, விபச்சாரத்தின் மூலமாக எய்ட்ஸை பரப்பக்கூடிய சமுதாய மக்கள் எல்லாம் களியாட்டங்கள், தங்களது டைம் பாஸ் என்ற பெயரில், என்டர்டைன்மெண்ட் என்ற பெயரில் தங்களது செல்வங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக தங்களிடம் கொடுத்து விடுவதற்காக பணக்காரர்கள் முதலாளித்துவ கொள்கைகள் சைத்தானின் சிந்தனைகளால் தூண்டப்பட்டு உந்தப்பட்டு பெண்களை அழகாக ஆடம்பரங்களாக அலங்காரமாக காட்டி அவர்களை ஆட வைத்து நமது பைசாக்களை கடந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க எல்லாம் 5 ரூபாய் 10 ரூபாயா போய் கொடுக்குறீங்க, மொத்தமா யாருக்கு போய் சேருது? யோசித்து பாருங்க. ஏன் சமுதாயத்திலே விட இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை ஆண்களும் பெண்களும் சினிமா பார்க்க மட்டும் முடிவு பண்ணுங்க, எவ்வளவு காசு மிச்சமாக அவன் என்ன ஆகிறான்? உழைத்து வேலை செய்து அறிவை பயன்படுத்தி நீ சம்பாதி என்று சொன்னால் உனது சதையை காட்டி உனது உடலை காட்டி ஆட்டம் போட்டு சம்பாதிக்கிறாயே, இது கேவலமான ஒன்று அல்ல, இதுவா ஒரு வியாபாரம், இதுவா இது ஒரு கலையாயுது. என கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா கலையாகிவிட்டது. எது கலை? எதுங்க கலை? உனது அறிவை கொண்டு, உனது சிந்தனையை கொண்டு, உனது திறமையை கொண்டு, உனது படிப்பை கொண்டு சமுதாயத்திற்கு நல்லது செய்ய, அது கலை, அது கல்வி, அது நன்மை. ஆனால் இன்று இந்த சினிமா ஆபாசம் அது ஒரு கலைத்துறையாகும். மக்களின் வரிப்பணங்கள் செலவழிக்கப்படுகின்றன, அவர்களுக்கு சலுகைகள் காட்டப்படுகின்றன. இன்று எந்த அளவு சீர்கட்டு விட்டதுன்னா முன்னாடிதான் சினிமாக்காரர்களை கூட்டாடின்னு சொல்லுவாங்க, சமுதாயத்தில் அவங்களுக்கு மதிப்பே இருக்காது, அவங்கள திரும்பி கூட பார்க்க மாட்டோம், சும்மா அந்த நேரத்தில் போய் சினிமா பார்க்கறதுக்கு மட்டும் சில பேர் போவாங்களே தவிர அவர்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பே இருக்க, பொண்ணை கொடுக்க மாட்டானோ, தெருக்குள்ள வந்தா கூட கூத்தாடிமானோ, அந்த அளவு கேவலமாக மதிக்கப்பட்டார்கள். அப்போது அவர்களுடைய உள்ளத்திலே இறை நம்பிக்கை இருந்தது, அல்லது அவர்களுடைய உள்ளத்திலே நேரிய ஒரு இயற்கையின் தூய்மையான பண்பு இருந்தது. ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு இன்று எப்படி ஆகிவிட்டது? ஒரு கடை தொடங்குறதா இருந்தாலும் ஒரு நடிகை நடிகை வர வேண்டும், ஒரு அட்வர்டைசிங்மெண்ட், ஒரு சோப்பு, ஒரு சீப்பு, ஒரு ஷாம்பு எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு நடிகையை காட்டினால்தான் அது விற்பனையாகும். நீங்க 5 ரூபாய்க்கு வாங்குற ஷாம்புனுடைய விலை 1 ரூபா தான், பாக்கி 4 ரூபா இருக்கும். அந்த 4 ரூபாயிலிருந்து 2 ரூபாய் யாருக்கு போகுதுன்னு சொன்னா, அதற்கு தனது உடலை காட்டக்கூடிய அந்த நடிகளுக்கும் அந்த நடிகைக்கும் செல்கிறது. பார்த்தீர்களா எவ்வளவு கேவலமான கலாச்சாரத்திற்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஒழுங்கீனம் இது யார் மூலமாக வருகிறது? பெண்களின் மூலமாக வருகிறது. இப்ப ஒரு படத்துல பொம்பளை இலை இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஹீரோ இலை இல்லைங்க, படம் ஓடுமா? இந்த படம் ஓட்டுவதற்காக நம்ம கேள்விப்படுறதை வச்சு சொல்றேன், புரியுதுங்களா? படத்தை ஓட்டுறதுக்காக வேண்டிய ஆபாசமான பாட்டுகளை ஆபாசமான காட்சிகளோடு நிரப்பினால்தான் படமே ஓடுமா? இதுல வேற மொத்தம் சினிமாங்கிறது ஆபாசம், அதுல வேற ஏ சர்டிபிகேட்டா யூ சர்டிபிகேட்டா? ஒரு அந்நிய பெண் வீட்டை விட்டு வெளியே வந்து ஆடுவதோ பாடுவதோ சும்மா என்ன, சின்ன இடையிலடையில ஞாபகத்துக்கு வருது சொல்றேன். எவ்வளவு இந்த சமுதாயம் சீர்கட்டு ஒரு மானங்கட்டதாக போயிட்டு சொன்னா, இப்ப வீட்டுல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், எல்லாரும் பெரிய வயசு வந்த பிள்ளைங்க இருக்கிறவங்க, கல்யாணம் ஆனவங்க, கல்யாணமாக போறவங்க எல்லாரும் இருக்கிறீங்க. இப்ப உதாரணத்துக்கு வாலிபர்களை பார்த்து சொல்றேன், இப்ப உங்க அக்காவோ ஒரு மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுக்குறீங்க, உங்க தங்கச்சியோ ஒரு மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுக்குறீங்க, சரியா? கட்டி கொடுத்துட்டு அவங்க ரெண்டு பேருக்கு திருமண ஒப்பந்தம் ஆயிருச்சு, அவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரூம்ல இருக்கிறாங்க. இதை பார்க்க யாராவது ஆசைப்படுவோமா? ஒரு ஒழுக்கமானவன் தனது தங்கையோடு தனது அக்காவோடு அவனுடைய கணவன் இருப்பதை பார்க்க ஆசைப்படுவானா? நமது அம்மாவும் நமது தந்தையும் தனிமையில இருப்பதை பார்க்க விரும்புவானா ஒரு பிள்ளை? கேவலமா நினைப்பானா இல்லையா? இன்று சினிமாவில என்ன காட்டப்படுகிறது? ஒரு ஆணும் பெண்ணும் அவர்கள் அந்த இச்சையை விளையாட்டாக செய்வதை, அதை ஒரு நடிப்பு என்று அதை பார்த்து ரசிப்பதற்காக கூட்டம் கூட்டமாக, அதுல வேற இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி செத்து போனா, கையோட பெட்ரோலை கொண்டு வந்திருக்கானா? இந்நாள் இல்லாஜோ இந்நாள் இல்லையோ. எவ்வளவு சமுதாயம் சீர்கட்டு போயிருக்கிறது, எவ்வளவு கேவலமா இல்லையா? ஒரு பெண் ஒழுங்கீனமாக சென்றால் அதை பார்ப்பதையே வெட்கமாக கருத வேண்டிய ஒரு சமுதாயம், ஒரு ஆணும் பெண்ணும் கட்டிப்பிடிப்பதை அவர்களுடைய அந்த அசிங்கமான செயல்களை எல்லாம் கூட்டமா மேடை போட்டு ரசித்து பார்க்கிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் எந்த அளவுக்கு சுரணை கெட்டவர்களாக, வெட்கம் கெட்டவர்களாக, மானம் கெட்டவர்களாக சைத்தானால் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். உடனே இது மாற்றப்படலங்க, ஒரு 100 வருஷத்தில் இப்படி மாறியிருக்கிறார். என்னங்க? ஏன்னா முன்னாடி காலத்துல சினிமா, நம்முடைய பெரியவர்களே சமுதாய பத்திரிகையில எழுதுறத சொல்ற, முன்னாடிலாம் சினிமான்னு சொன்னா யாரோ ஒருத்தர் வருவார், அவர் ஹீரோவா, அவர் தூரத்துல இருந்து இந்த பக்கம் திரும்பி பாடுவாரா, அந்த பக்கம் அவங்களும். ஆனா இன்று அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஅஸீம், ஏன் ஒரு ஈமானை பறிக்கின்ற விஷயங்கள் எப்படி இன்று மணிந்து விட்டன என்று சொன்னா, யாரு சினிமாவுக்கு போக தேவையில்லை, ரோட்ல போகும் பொழுது பார்வையை தாழ்த்தாமல் சென்றால் போதும், அங்கே ஒட்டப்படுகிற அந்த ஆபாசமான காட்சிகள். கண்ணியத்திற்குரியவர்களே, சிறு பிள்ளைகள், பருவ வயதுடையவர்கள், எந்த வயதிலே மனம் தடுமாறி கொண்டிருக்குமோ அந்த வயதுள்ள பிள்ளைங்க போற ரோட்ல, பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல, பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி, தெருவுக்கு முன்னாடி, பள்ளிவாசலுக்கு முன்னாடி எவ்வளவு சினிமா போஸ்டர்கள் ஒட்டப்படுகின்றன, அந்த காட்சிகள் எல்லாம் பார்த்து ரசிக்கப்படுகின்றன காட்சியா? ருசித்து பாருங்க. சரிங்க, நான் ஒன்னு கேட்கிறேன், அந்த பெண்களை பார்த்து மனிதர்கள் ரசிக்கிறார்களே, தனது தாயை அந்த இடத்துல வைத்துப்பார், உனக்கு ரசிக்க மனம் தோன்றுமா? ஏன் உன் மனைவியை வைத்துப்பார் ரசிக்க மனம் தோன்றுமா? உன் மகளை வைத்துப்பார் ரசிக்க மனம் தோன்றுமா? உன் சகோதரியை வைத்துப்பார் ரசிக்க மனம் தோன்றுமா? கேவலமாக இல்லை. எப்படி நமது உள்ளம் மாறிவிட்டதை யோசித்து பாருங்கள். அல்லாஹ் பாதுகாப்பானா? முகமது நபி இடத்துல ஒருத்தர் வர்றார், வந்து கேட்கிறார், இறை தூதரே, நான் விபச்சாரம் செய்து எனக்கு அனுமதி கொடுங்க அப்படிங்கிறார். சாதாரண கேள்வியா? அது ஒரு ஒழுக்கம் நிறைந்த ஒரு மனிதர், ஒரு இறை தூதர் இடத்துல அந்த மனிதர் வந்து கேட்கின்ற பதில் கேள்வி என்ன? என்ன கேட்கிறாரு? எனக்கு ஸ்பெஷலா பர்மிஷன் கொடுங்க விபச்சாரத்திற்கு அப்படிங்கிறார். அப்ப முகமது நபி இங்க வாப்பா பக்கத்தில் கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. கேக்குறீங்களா? பின்னாடி உள்ளவங்க எல்லாம் கவனமா கேக்குறீங்களா? சத்தா எல்லாருக்கும் கேக்குதா? பக்கத்துல உட்கார வச்ச உடனே கேக்குறாங்க, உன் தாயோடு ஒருவர் விபச்சாரம் செய்வதை விரும்புவாயா? என்ன சொல்றது, இப்படி கேள்வி கேக்குறீங்க? அது யார் விரும்புவா அப்படிங்கிற, சரி, உன் சகோதரியோடு ஒருவன் விபச்சாரம் செய்வதை விரும்புவாயா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன இதை சொல்ற, யாராவது இப்படி விரும்புவாங்களா அப்படிங்கிற, உன் மகனோடு யாரும் விபச்சாரம் செய்வதை விரும்புவாயா? என்ன இதை சொல்ற, இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்றீங்க? உன் தாயின் சகோதரி அல்லது உன் தந்தையின் சகோதரியோடு யாரும் விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன இறை தூதரே, இவ்வளவு மோசமான விஷயம்! அப்ப இறை தூதர் சொல்கிறார்கள், மகனே, நீ யாரிடத்திலே விபச்சாரம் செய்ய போவாயோ அவள் ஒருத்தனுக்கு தாயாக இருப்பாள் அல்லவா, அவள் ஒருத்தனுக்கு சகோதரியாக இருப்பாள் அல்லவா, அவள் ஒருத்தனுக்கு மகளாக இருப்பாள் அல்லவா, அவள் ஒருத்தரின் தாயின் சகோதரியாக அல்லது தந்தையின் சகோதரியாக இருப்பாள் அல்லவா. மக்கள் தங்களது தாய்க்கோ சகோதரிக்கோ மகளுக்கோ தங்களது தாய் தந்தையின் சகோதரிகளுக்கோ அதை விரும்ப மாட்டார்கள் அல்லவா? நீ எப்படிப்பா அதை செய்யப்போகிறாய், யாரிடத்திலப்பா செய்யப்போகிறாய் என்று கேட்டவுடன் அந்த மனிதர் சொல்கிறார், அந்த கெட்ட ஆசையை என் உள்ளத்திலிருந்து அப்படியே பிடுங்கி போட்டது போன்று இருந்தது. பிறகு முகமது நபி அவருடைய உள்ளத்திலே கை வைத்து, யா அல்லாஹ், இவருடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தி இவருடைய கற்பை பாதுகாத்துக் கொடு என்று அவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய சமுதாயம் எங்கே செல்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒட்டுமொத்தமாக நரக படுகொழியிலே விழ சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்று சமூக கலாச்சாரத்திலே எப்படி சீர்கெட்ட ஒரு போக்கு ஏற்பட்டுவிட்டது என்று சொன்னால், கவனமாக கேட்டுக்கிட்டே இருங்க, சமுதாய சீர்கேடுகள் எப்படி கெட்டுவிட்டது என்று சொன்னால், திருமணம் ஆகாமலேயே ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழலாம், திருமணம் ஆகாமல் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழலாம். அதுபோன்று இன்னும் எந்த அளவு கெட்டுவிட்டார்கள் என்றால், ஒரு ஆண் ஒரு ஆணோடு வாழலாம், ஒரு பெண் பெண்ணோடு வாழலாம் என்ற அளவிற்கு சமுதாயத்திலே இந்த சினிமாக்கள் சீரியல்கள் பெண்கள் அவர் இறைநிலை கல்வியிலிருந்து தூரமாக்கப்பட்ட காரணத்தால் மிகப்பெரிய ஒரு சீர்கேட்டுக்குள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இதனால் என்ன நடக்கின்றது, என்ன மிஞ்சியது சமுதாயத்திலே? பாதுகாப்பற்ற நிலை, பாதுகாப்பற்ற நிலை. பெண்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், பெண்கள் பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள். ஒரு பெண் தனது அழகை வைத்து எவ்வளவு நாள் வாழ முடியும் சொல்லுங்கள்? ஒரு 35 வயது வரை அல்லது அதிகபட்சமாக 40 வயது வரை. அதற்கு பின் அந்த பெண் தகப்பன் இல்லாமல் கணவன் இல்லாமல் குழந்தை இல்லாமல் சமுதாயத்திலே ஒரு அபல பெண்ணாக, கைவிடப்பட்ட பெண்ணாக அவள் மாறுகின்றாள். கடைசியிலே அவளுக்கு மிஞ்சுவது என்ன? மற்ற பெண்களையும் இது போன்ற வழிகளிலே, நாட்டு வழிகளிலே அவர்களை தள்ளி அவர்களை சீர்கெடுப்பதை தவிர அந்த பெண்களுக்கு வேறு வழி மிஞ்சுவதில்லை. ஆகவேதான் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நமது பிள்ளைகளை உடனடியாக அவசர அவசரமாக பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம். புரியுதுங்களா? இந்த சமுதாயத்தில் நீங்க போகும் பொழுது ஒரு பெண் தீய நடத்தி உள்ளவரை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உடனே பயம் வரணும். யாரை பற்றி? தனது தாயை பற்றி, தனது மகளை பற்றி, தனது உடன் பிறந்த சகோதரியை பற்றி. இவள் இப்படித்தானே ஒருவனுக்கு தாயாக சகோதரியாக மகளாக இருப்பாள் என்ற உணர்வு சமுதாயத்திலே உள்ள ஒவ்வொரு ஆண்களுக்கும் வந்துவிடுமே ஆனால் பெண்கள் பாதுகாக்கப்படுவார்கள். ஆனால் இன்று கலாச்சாரம் எப்படி சீரழிந்திருக்கிறது? ஆண்கள் சுரணை கெட்டவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள், ஆண்கள் வெட்கம் கெட்டவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். பெண்களை மட்டும் குற்றம் சொல்வதால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒரு ஆம்பளை நல்ல அலங்கரிச்சு நகரட்டு போட்டு கவர்ச்சியான உடையோடு தனது பெண்ணை தனது மனைவியை வெளியிலே அழைத்து செல்கிறான் என்றால் இவன் என்ன சொல்ல வர்றான்? என் மனைவி எவ்வளவு அழகா இருக்கான்னு பார்த்து ரசிக்கிறான்னு சொல்ல வர்றான். அப்படித்தானே? இது ஒரு கேவலமான ஒரு நிலைப்பாடு இல்லை. எந்த அழகை இறைவன் உனக்கு அனுமதித்தானோ, ஒரு பெண்ணுடைய அழகை பார்த்து ரசிப்பதற்கு அவனுடைய கணவனுக்குத்தான் அனுமதி. கணவனுக்கு, கணவனை தவிர யாருக்கும் அனுமதி இல்லை. ஆனால் அந்த பெண்ணை இவன் ஒரு விற்பனை பொருளை போன்று, காட்சி பொருளை போன்று வெளியிலே அழைத்துச் செல்கிறான். இதனால் என்ன ஆகிறது? தீயவர்களுடைய கண்களுக்கு படும் பொழுது எப்படியாவது இவளை அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு தீய நிலைமைக்கு அவன் தள்ளும் பொழுது கடைசியிலே அதற்கான திட்டங்களை சித்த ஆரம்பிக்கிறான். இதனால்தான் பல குடும்ப பெண்கள் சீரழிக்கப்படுகிறார்கள். ஏன், குடும்ப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளும் பொழுது அந்த அலங்காரத்தோடு அந்த ஆபாசமான ஆடைகளோடு வரும் பொழுது அங்கே கலப்பு ஏற்படும் பொழுது ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணோடு, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணோடு தொடர்பு ஏற்பட்டு சமுதாய சீரழிகள் மலிந்து கொண்டிருப்பதை அன்றாடம் நாம் கேள்விப்படுகிறோம், பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சகோதரர்கள். ஆகவேதான் கண்ணியத்துக்குரியவர்களே, இறை அச்சத்தோடு உங்களது பெண்களை வளருங்கள், இறை அச்சத்தை உங்கள் பெண்களுக்கு போதியுங்கள், இறை ஒழுக்கத்தை போதியுங்கள், இறை அச்சத்தை அவர்களுக்கு கொடுங்கள். அவர்களை ஒழுக்கமானவர்களாக வளர்ப்பதற்கு, அவர்களை இறையச்சம் உள்ளவர்களாக வளர்ப்பதற்கு நீங்களும் அவர்களுக்கு துணையாக இருங்கள். அவர்களிடத்திலே மாற்றங்களை பார்க்கும் பொழுது தட்டி கேளுங்கள். உனது சகோதரி செல்போனை வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறானா, கூப்பிட்டு கேளு, என்ன செய்யற இந்த செல்போனை வச்சுக்கிட்டு, யாரோடு பேசுகிறாய், உரிமை இது, நீ அவளை திருத்தவில்லை என்று சொன்னால் கடைசியிலே அவர் பலருக்கு இரையாகி நாசமாகுவதை பார்க்கிறோம். ஒரு வீட்டில் சமீபத்தில் நடந்த சம்பவம், ஒரு அம்மா ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, ஸ்கூல்ல படிக்கிற நாலு ஆம்பளை பிள்ளைங்க வீட்டுக்கு வருவாங்களாம், கூட படிக்கிற நாலு ஆம்பளை பிள்ளைங்க புள்ள மாதிரி ஊட்டி ஊட்டி வளர்ப்பாங்களாம், தான் பிள்ளைய இவங்கெல்லாம் அண்ணன்மார்கள் சொல்லி வளர்த்தாங்களாம். கடைசியில் என்ன செய்தார்கள் அந்த நாலு பேர்களும், மெட்ராஸில் நடந்த சம்பவம், தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லி கூட்டிட்டு போய் கொக்க கோலால மயக்க மருந்தை கொடுத்து நாலு பேரும் அந்த பெண்ணை சீரழித்த சம்பவத்தை பார்க்கிறோம். நடக்கிறதா இல்லையா? எப்படி தன் உடன் பிறந்தவளை தவிர வேறொருத்தியை ஒரு மனித அடிப்படையிலே சகோதரியாக சொல்ல முடியுமே தவிர தனது சகோதரியிடத்திலே பழகுவதை போன்று நெருக்கமாக பழக முடியுமா? தனிமையில இருக்கும் பொழுது அந்த இச்சை வராமல் பாதுகாக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. அப்படி ஒருவன் சொல்கிறான் என்றால் ஏமாற்றுகிறான். புரியுதா தம்பி? சொல்ல முடியாது. மனித இயற்கைக்கு அப்பாற்பட்டது. உன்னோடு உடன் பிறந்த சகோதரியைத்தான் நீ சகோதரியாக பார்க்க முடியும். வேறு ஒரு பெண்ணை அந்த ஒரு மனித சகோதரி என்றுதான் சொல்ல முடியுமே தவிர தனது உடன் பிறந்த சகோதரியை போன்று எல்லா நேரத்திலும் பாவிக்க முடியாது. ஏனென்றால் அந்த அந்நிய ஆண் அந்நிய பெண் என்ற ஒரு வித்தியாசத்தை இறைவன் ஏற்படுத்தி இருக்கிறான் அல்லவா, அந்த வித்தியாசத்தை நீங்கள் உடைத்து நெருக்கத்தை ஏற்படுத்தினால் பத்திரிகைகளில் பார்க்கக்கூடிய காட்சிதான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆகவே இந்த விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இது போன்ற இந்த மதரசாக்கள் இதற்கு உங்களுடைய பெண் பிள்ளைகளை அனுப்பி அவர்களுக்கு இறையச்சம் நிறைந்த இந்த மார்க்க குர்ஆன் சுன்னாவுடைய கல்வியை கொடுங்கள். வெறும் உலக படிப்பு, அந்த பொருளாதார படிப்பை மட்டுமே அவர்களுக்கு கொடுத்து அவர்களது உள்ளங்களை கல்லாக மாற்றிவிடாதீர்கள். அவர்களது உள்ளங்களை இறையச்சம் இல்லாத, தண்ணீர் இல்லாத வற்றிய நதிகளை போன்று மாற்றிவிடாதீர்கள். அவர்களுக்கு ஒழுக்கத்தை கொடுக்கக்கூடிய இறை வேதத்தின் இறை அந்த இறை தூதருடைய அந்த போதனைகள் நிறைந்த அந்த ஒழுக்க கல்வியை கொடுப்பதற்கு உங்களது பெண் பிள்ளைகளை முழு நேரமாகவோ பகுதி நேரமாகவோ இது போன்ற கல்லூரிகளுக்கு அனுப்பி வையுங்கள். உங்களது வீடுகள் இதற்கு அருகிலே இருந்தால் இங்கே அனுப்புங்கள். இல்லை, எங்கே உங்களது வீடுகள் இருக்கின்றனவோ அங்கே விசாரித்து இது போன்ற இறையியல் இறையச்சம் போதிக்கப்படுகிற கல்விகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக அனுப்பி வைக்க வேண்டும். ஏன் தெரியுமா? அவர்கள் படிக்கின்ற அந்த பொருளாதார கல்வியிலே அங்கே ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை, அங்கே இறை பயம் சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை. பொழுதன்னைக்கு அவர்களுக்கு இந்த உலகவியல் கல்வி, பொருளாதார கல்வியே படித்துக் கொடுக்கப்பட்டு அவர்களது சிந்தனைகள் காய்ந்திருக்கின்றன, அவர்களது உள்ளம் காய்ந்திருக்கிறது, மனம் வறண்டு போயிருக்கிறது. அவர்கள் அமைதியை தேடுகிறார்கள், ஒரு அன்பை தேடுகிறார்கள், ஒரு பாசத்தை தேடுகிறார்கள். அந்த நேரத்திலே ஷைத்தான் அவர்களை வழிகெடுத்து அவர்களை திசை திருப்பி தவறான வழியிலே கொண்டு செல்கிறான். எனவே குறிப்பாக கண்ணியத்திற்குரியவர்களே, உங்கள் வீடுகளிலே பெண் குழந்தைகளுக்கு முழுமையான அன்பை பாசத்தை தந்தையாகிய நீங்கள் கொடுங்கள். நீங்கள் அந்த பாசத்தை அன்பை நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் ஒரு அந்நிய ஆண் குழைந்து பேசும் பொழுது, கனிவாக பறிந்து பேசும் போது, ஓஹோ இவர்தான் நம்முடைய நமக்கு அன்பை கொடுக்கக்கூடியவர் என்று அவரிடத்திலே ஒரு பெண் மனதை பறிகொடுக்கின்றார். ஆகவே உங்களது குடும்பத்தில் உள்ள உங்களது பெண் பிள்ளைகளுக்கு முழுமையான கவனத்தை கொடுங்கள், அட்டென்ஷன். அவர்களிடத்தில் உட்கார்ந்து பேசுங்கள், அவர்களிடத்தில் அன்பை பரிமாறுங்கள். நீங்கள் அவர்களை நேசிப்பதை அவர்களுக்கு உணர வையுங்கள். அவர்களோடு நேரத்தை கொடுங்கள். நீங்கள் தாயாக இருந்தால் அவர்களுக்கு உங்களுடைய தாய் பாசத்தை முழுமையாக உணர வையுங்கள். குழந்தை எவ்வளவுதான் பெரிய குழந்தையாக ஆனாலும் சரி, அந்த குழந்தையை நெருக்கமாக, அன்பாக, அந்த பரிவோடு வளர்ப்பதிலே நீங்கள் எந்த விதத்திலும் தூரத்தை காட்டிவிடாதீர்கள். அந்த தூரம்தான் அந்நிய தீயவர்கள் அந்த பெண்களை கொத்தி செல்வதற்கு காரணமாக ஆகிவிடுகிறது. என்ன சொல்றாங்க, அதிகமாக கெட்டு வர பெண்களிடத்துல கவுன்சிலிங் செய்யும் பொழுது அப்பா அம்மா எனக்கு பாசத்தை கொடுக்கவே இல்லை, என்ன கவனிக்கவே இல்லை, படிப்பு படிப்புன்னு எனக்கு படிக்க வச்சாங்க, எனக்கு பாசத்தை தேடிக்கிட்டு இருந்தேன், அந்த நேரத்துலதான் இவர் வந்து இடத்துல பாசமா வந்து பேசினாரு, நான் இவர்கிட்ட என்ன கொடுத்துட்டேன். பெரும்பாலான கவுன்சிலிங்ல 99.99% தவறான ஆங்கிலத்திலே தங்களது கற்பை உடலை பறிகொடுத்த பெண்கள் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்ன வார்த்தை என்ன, வீட்டுல எனக்கு பாசம் இல்லை, அண்ணன் எனக்கு பாசத்தை கொடுக்கல, தம்பி எனக்கு பாசத்தை கொடுக்கல, அப்பா அம்மா எனக்கு பாசத்தை கொடுக்கல, அப்பா எப்போதும் வேலை வேலைன்னு போயிட்டு இருந்தாங்க, அம்மா எப்போதும் வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, நான் யார்கிட்ட பேசுறதுன்னு துடிச்சேன், அந்த நேரத்துலதான் இவர் கிடைச்சாரு. இப்படி ஒரு தவறான வழிக்கு சமுதாய அந்த வாலிப பெண்கள் செல்கிறார்கள் என்றால் பெற்றோர்களாகிய நமக்கும் பொறுப்பு இருக்கின்றது சகோதரர்கள். ஆகவே இந்த அடிப்படையிலே சமுதாயத்தை நாம் கண்காணிப்போமாக, சமுதாயத்தை நாம் சீர்திருத்த முயற்சி செய்வோமாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் முயற்சி செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு வழி கொடுப்பான், நம்மை பாதுகாப்பான், நமது பெண் குலத்தை அல்லாஹ் பாதுகாப்பான். நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்கப்பட்ட பத்தினித்தனமான ஒழுக்கமுள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்கி கொடுப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நான் கூறிய இந்த விஷயத்திலே எனக்கும் உங்களுக்கும் நன்மையை தந்தருவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அஸீம் அலி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு கஃபூரூர் ரஹீம். அல்லாஹ்விடத்தில் எனக்காகவும் உங்களுக்காகவும் பாவ மன்னிப்பை கேட்டு முடிக்கின்றேன். அல்லாஹ் நமது பாவங்களை மன்னித்து தருவானாக, நன்மைகளை தந்தருவானாக, நமது குடும்பத்திலே நிம்மதியையும் அவனுடைய அருளையும் அன்பையும் தந்தருவானாக, நமது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை நமது குடும்பத்தில் உள்ள துன்பங்களை நீக்கி அருள்வானாக. கணவன் மனைவிக்கு மத்தியிலே, பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியிலே உண்மையான அன்பையும் பாசத்தையும் இறை அச்சத்தையும் நெருக்கத்தையும் உண்மையான ஒரு நல்ல வாழ்க்கையும் எனக்கும் உங்களுக்கும் எல்லா உலக மக்களுக்கும் தந்தருவானாக என்று வேண்டி முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.